பதினாறாம் அதிகாரம் வசனம் 5 முதல் 12 வரை உள்ள வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய சீஷர்கள் அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். நாம் அப்பங்களை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் நீங்கள் உணரவில்லையா? 5 அப்பங்களை 5000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதையும் நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா? பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர், அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள்.
இந்த பகுதியை வாசிக்க கேட்டோம். நம்ம விசுவாசத்தில் வளரும் போது நமக்காக ரொம்ப அருமையான அதிசயமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆவிக்குரிய உலகத்தின் ஆசீர்வாதங்கள் அப்படின்லாம், அதில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு சிறப்பான அருமையான ஆசீர்வாதம் வந்து ஆவிக்குரிய பிரகாசிப்புதல், அதாவது ஸ்பிரிச்சுவல் இல்லுமினேஷன். இது ரொம்ப அதிசயமான சத்தியம், டாக்டரின் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் இல்லுமினேஷன். அதில் என்ன, ஆண்டவர் வந்து நம்ம விசுவாசத்தில் வளர்ந்துக்கிட்டே போகும்போது நம்முடைய இருதயத்தின் மனக்கண்களை, விசுவாச கண்களை திறந்து தேவனுடைய ராஜ்யத்தின் அதிசயங்களையும் அதனுடைய ஐஸ்வர்யத்தையும் அதனுடைய அருமையான தன்மையும் நாம் பார்க்கும்படி உணரும்படிக்கு செய்யறது ஸ்பிரிச்சுவல் டிசான்மெண்ட், இல்லை ஸ்பிரிச்சுவல் இல்லுமினேஷன், ஒரு டிவைன் இல்லுமினேஷன் அப்படின்னு கூட அதுக்கு பேர் இருக்கு. அதை நாம், அது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. கிறிஸ்துவுடைய ஆசையை அதை நாம் அடையணும் என்பதற்காக யோவான் 1:9 இப்படி சொல்லுகிறது, உலகத்திலே வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசி, எவ்வளோ படித்தவனோ படிக்கலையோ முட்டாலோ அறிவு இருக்குது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அவர் இந்த உலகத்துக்கு வந்ததே அதுக்காக அப்படின்னு அந்த வசனம் சொல்றத பார்க்கலாம். இன்னும் பரிசுத்தாவி, அவர் இந்த உலகத்தில் வந்து போய் பரிசுத்தாவி அனுப்பினதுக்கு காரணம் என்ன? பரிசுத்தாவியானவர் வந்து குருடர்களுக்கு பார்வை கொடுக்கணும் என்பதற்காக. 1 Corinthians 2 சொல்லப்படுது, மனித அறிவுக்கு ஞானங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பரிசுத்தாவியானவர் வந்து தெய்வீக ஆழங்களை அவர் ஆராய்ந்து நமக்கு வெளிப்படுத்துறார், நம் கண்களை திறக்கிறார்னு போட்டிருக்கு. அது ஒரு ஸ்பிரிச்சுவல் இல்லுமினேஷன் தான் பாருங்களா, ஆவிக்குரிய பிரகாசிப்புதல். அது வந்து இயேசு செய்யறது, பரிசுத்தாவி நமக்கு செய்கிறாரு. அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து சபை மேலே பரிசுத்தாவின் நிறைஞ்ச ஒரு மனுஷன், பரிசுத்தாவின் ஆசைகளை தான் ஜெபம் பண்ணுறது அவர் ரொம்ப ஊக்கமாக அநேக நிருபங்கள், எபேசியர் கொலோசியர் அதெல்லாம் எடுத்தோன்னா சபைக்கு முதல்ல செய்கிற ஜெபம் என்ன தெரியுமா? யாருக்கு தெரியும்? முதல்ல அவர் எந்த சபைக்கும் செய்கிறது, எபேசியர் பட்டணத்துக்கு 1:18 அவர் செய்கிறாரு, நான் உங்கள் மனதின் கண்கள் திறக்கப்பட்டு பிரகாசிக்கப்படவும், நான் ஏன் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் இருந்து சொல்கிறேன், பிரகாசிக்கப்படவும் உங்களை அழைத்தவருடைய அழைப்பின் மகத்துவம், பரிசுத்தவான்களுக்குள்ளே உங்களுக்கு இருக்கிற சுதந்திரத்தின் ஐஸ்வர்யத்தின் மகிமை என்னதென்று அறியும்படிக்கு உங்கள் மனக்கண்களை திறக்கும்படி நான் ஜெபம் பண்ணுறேன்ற ஸ்பிரிச்சுவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவல் இலுமினேஷன் ரொம்ப பெரிய ஆசீர்வாதம். அதை நாம் வாக்கு தத்துவத்தை கொண்டு மீண்டும் மீண்டுமாக அடிக்கடி ஜெபிக்கணும். அதுக்காக ரொம்ப பெரிய இன்னைக்கு நம்ம படிக்கிற பகுதி வந்து ஒரு நல்ல படம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு குருட நம்ம குருடா இருக்கிற கண்களை அவர் எப்படி திறக்கிறார் அப்படின்னு இன்னைக்கு படிக்கிற பகுதி அருமையாக ஒரு படமாக நமக்கு காட்டுறதை பார்க்கலாம். ஆண்டவர் வந்து தன்னுடைய சீஷர்களோடு டீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க ரொம்ப முட்டாளாக குருடர்களாக ஒரு பகுத்தறிவே இல்லாதவர்களாக அவங்க சிந்தனை யோசனை எல்லாமே நம்மளை மாதிரி வெறும் உலகம்தான். என்னத்தை சாப்பிட்டோம் என்ன அதே வேர்ல்டு லெவல் சிந்தனைகளாக இருந்த அந்த சீஷர்களுக்குள்ள ஒரு ஆபரேஷன் செய்கிற மாதிரி அவர் ஒரு ஆபரேஷன் செய்து அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறந்து விடுறார். அதைத்தான் நம்ம இந்த அதிகாரத்திலேயே பார்க்குறோம். நம்ம ஜபம் இதை படிச்சுக்கும் போது ஆண்டவரே அந்த சீஷர்களுக்கு கண்களை திறந்த மாதிரி எனக்கும் கண்களை தரும், நானும் ஒரு குருடர், நானும் எப்பப்பாறு உலக நிலையத்தான் சிந்திக்கிறேன், அதுக்குரிய பார்வையே எனக்கு இல்லாமல் இருக்கிறேன் அப்படின்ற ஒரு ஜபத்தோடு அவர் மட்டும்தான் திறக்க முடியும். கடந்த வாரம் இந்த பகுதியில் நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம், தொடர்கிற அவிவிசுவாசம் எவ்வளோ ஆபத்துன்னு படிச்சுக்கிட்டோம். அந்த பரிசேயர்கள் தொடர்கிற அவிவிசுவாசம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம என்ன அடையாளம் இருக்கும், எப்போ பாரு இருளான உலக ஐக்கியத்தை தான் நம்ம தேட பார்ப்போம். அது மாத்திரம் இல்லை, நம்மளை நாம் நியாயப்படுத்திக்குவதற்கு சத்தியத்தை கூட தாக்கிறதுக்கு நம்ம தயங்க மாட்டோம். அந்த நிலைமைக்கு நாம் வந்துட்டோம்னா வியாதி ரொம்ப முத்தி போச்சுன்னு அர்த்தம் இல்லைங்களா. சத்தியத்தை தாக்குற நிலைமைக்கு வந்துட்டோம்னா அந்த நிலைமையில நான் என்ன பார்க்குறோம், அவர்கள் தேவனுடைய தேவனை பொறுமை இழக்க வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெருமூச்சு விட்டார்னு பார்க்குறோம். என்ன பண்ணுறாரு ஆண்டவர், அந்த நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம்னா நம்ம நம்மளை நியாயப்படுத்திக்கிறதுக்கு சத்தியத்தை காக்குறது அப்படி வந்துட்டோம்னா ஆண்டவர் வந்து நம்மளை நிரந்தரமாக குருடர்களாக்கி கைவிட்டுறார். அதுதான் போன் 1-4 வரைக்கும் நம்ம படிச்சுக்கிட்டோம். அதான் தொடர்கிற அவிவிசுவாசத்தினுடைய ஆபத்து, நிரந்தர குருட்டுக்கு நம்மளை கொண்டு போயிடும். அதுக்கு நேர் ஆப்போசிட், நேர் விரோதமாக இன்னைக்கு நம்ம படிக்கிற பகுதி இந்த அதிகாரத்தில் என்ன பார்க்குறோன்னா, நாம் தொடர்கிற அவிவிசுவாசத்தில் போகாம தொடர்ந்து விசுவாசத்தில் வளர்ந்தோன்னா என்ன நடக்கும், ஒன்று தொடர்ற அவிவிசுவாசத்தில் போகிறது, இன்னொன்று தொடர்ந்து விசுவாசத்தில் நம்ம வளர்ந்தோன்னா சத்தியத்தை தாக்குற மக்களாக இல்லை, சத்தியத்தை அதிக 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 விரும்புகிற நேசிக்கிற மக்களாக அந்த சத்தியத்தின்படி நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிற அமைக்கிற மக்களாக நாம் மாறும். பாருங்களேன் நேர் ஆப்போசிட், தொடர்கிற அவிவிசுவாசம் நிலைமைக்கு சத்தியத்தை தாக்கும், தொடர்கிற விசுவாசம் என்ன பண்ணும், சத்தியத்தை அதிக அதிக அதிகமாக நேசித்த சத்தியத்தின்படி மாறிக்கொண்டு வர அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் இவங்களை நிரந்தரமாக குருடாக்குறாரு, இவங்களை நிரந்தரமாக கண்ணை திறந்து ஆவிக்கூறிய சத்தியங்களை அவங்களுக்கு பிரகாசிப்புகளை கொடுத்து தன்னுடைய பிரசன்னத்தை அதிக அதிகமாக அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தின் வெளிப்பாடை அவங்க உணரும்படிக்கு அறியும்படிக்கு ஆவிக்குரிய கண்களை திறந்து பிரகாசிப்புதலை அடையும்படிக்கு அவர்களுக்கு செஞ்சு வர, அதுதான் இந்த பகுதியில் நடக்கிறத நம்ம பார்க்கறோம். ஓகே, 5 தலைப்புகளில் 5-12 வசனங்களை நாம் திறக்க பார்ப்போம். முதலாவது தலைப்பு என்ன, சீஷர்களுடைய சத்தியத்தின் அன்பில் சீஷர்கள் விடாமுயற்சியை தொடர்றதை பார்க்கறோம். சத்தியத்தின் அன்பில் சீஷர்கள் விடாமுயற்சியை தொடர்றது 5வது வசனத்தில் பார்க்குறோம். 6வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக கம்பீரமான மிக சீரியஸ் வார்னிங் கொடுக்கறத பார்க்குறோம். 7வது வசனத்தில் சீஷர்களுடைய குருட்டுத்தன்மையை பார்க்குறோம், பிளைண்ட்னஸ் அவருடைய குருடு பார்க்குறோம். 8-11 ஆண்டவர் வந்து அந்த ஒரு ஆப்ரேஷன் செய்யறத நம்ம பார்க்குறோம். 12வது வசனத்தில் அந்த ஆப்ரேஷனுடைய ரிசல்ட்டை நம்ம பார்க்குறோம். அதனோட விளைவாக சீஷர்கள் பிரகாசிப்புதல் அடையிறத நம்ம பார்க்கணும். அப்படியே ஸ்லோ ஆகுது இந்த பகுதியில், தொடர்ந்து வேகமாக பார்ப்போம். 5 தலைப்புல போகணும் இல்லையா, கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். ஓகே, 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவருடைய சீஷர்கள் அவரை அக்கறை சேர்ந்த போது அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். இப்போ 1-4 பரிசேயர்கள் அவரை டெஸ்ட் பண்ணி அவரை பொறுமை இழக்க வச்சு அவர் அந்த இடத்த விட்டு போயிட்டார். லெஃப்ட் அண்ட் டிபார்ட்டட், எங்க போனாரு, அவர் கப்பலை ஏறி அவர் வந்து மேற்கு வெஸ்டர்ன் ஷோர்ல இருந்தார், மேற்கு கரையிலிருந்து இப்போ கிழக்கு ஈஸ்டர்ன் ஷோருக்கு அவர் போயிட்டார். முதல்ல அங்கிருந்தா வந்தார், வந்தவனே இவங்க சோதிச்சாங்க இந்த மாதிரி பண்ண உடனே அவர் கோபத்துல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அங்கிருந்து விட்டு போயிடுறார். பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஊழியம் இந்த காலங்களில் கலீலியா சுத்தி தான், அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம்னு போறதா தான் நம்ம பார்க்கணும். இந்த நேரத்தில் என்ன சீஷர்களுடைய நிலைமை நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க, யோசிச்சு பாருங்க, சீஷர்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இவர்கள் வந்து தங்களுடைய வாழ்க்கையில ஒரு கிராஸ் ரோட்ஸ்னு இப்படி போறதா இப்படி போறதான்னு ஒரு முடிவெடுக்கிற ஒரு தருணம் அவங்க வாழ்க்கையில. யோசிச்சு பாருங்க, இந்த சீஷர்கள் வந்து யூதர்களாக வளர்க்கப்பட்டாங்க, யூத சமுதாயத்தில் யூத குடும்பத்தில் வளர்க்கப்பட்ட இவர்கள், இவங்க வாழ்க்கையெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான பாடம் என்னன்னா, இவங்க சமுதாயத்தில் இவங்க ரெண்டு கூட்டத்தை தான் ரொம்ப மதிப்பாங்க, ரொம்ப மதிக்கிறது. யார் அவங்க? பரிசேயர்கள், சதுசேயர்கள். ரொம்ப மதிக்கிற, மதிப்பு பெற்ற, மிக மதிப்புக்குரிய மனிதர்கள்னா இவங்க ரெண்டு பேர் தான். ஏன்னா சதுசேயர்கள் தான், அங்கே இருந்த பிரதான ஆச்சாரியர் கூட்டமே சதுசேயர்கள் தான். பிரதான ஆச்சாரியர்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கணும் இல்லைங்களா? அந்த சதுசேயர், அவங்க ஜப ஆலயத்தின் தலைவர்கள் சதுசேயர்கள், அவங்க பிரபுக்கள் சதுசேயர்கள், அந்த உயர்ந்த தங்களுடைய அப்பர் கிளாஸ் ஹையர் கிளாஸ் அவங்க நாட்டில் இருக்கிறதே சதுசேயர்கள் தான். அவங்களுக்கு ரொம்ப மரியாதை இவங்க கொடுப்பாங்க. இன்னொரு கூட்டத்துக்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறது பரிசேயர்கள். சின்ன வயதிலிருந்தே இவங்க வளர்க்கப்பட்டாங்க. பரிசேயர்கள் வந்து ஒவ்வொரு ஜப ஆலயத்திலையும் வேத வசனத்தை போதிக்கணும், வேத வசனத்தோடு பாரம்பரியத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், அந்த போதிப்பது மாத்திரம் இல்லை அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறவங்க பரிசேயர்கள் தான். அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், அதை வேத பிரமாணத்தை உடைக்கிறவங்களுக்கு உடனே தண்டனை, கல்லெறி தண்டனைலாம் கொடுக்கணும்னு ரொம்ப வைராக்கியமாக இருக்கிறவங்க பரிசேயர்கள் தான். இவங்களுக்கு பக்தியினுடைய மாதிரினா பரிசேயர்கள் தான். ரெண்டு வாரத்தில் ரெண்டு நாள் உபவாசம் பண்ணுறது, ஆலயத்துக்கு டெய்லி போகிறது, தர்ம காரியத்து இதெல்லாம் அவங்க இதெல்லாம் பார்த்து கத்துக்கிறது அவங்ககிட்ட தான். அப்படிப்பட்ட மனிதர்கள் இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா இவர்கள், இந்த சீஷர்கள் இப்படிப்பட்ட வளர்ப்புல வளர்க்கப்பட்டவர்கள், சிறு வயதுலேருந்தே வளர்க்கப்பட்டு மரியாதை கொடுத்த ரபிகள், பெரிய பெரிய பேர் கொடுத்து கூப்பிட்ட அந்த பரிசேயர்களை இப்ப இயேசு கூட சேர்ந்தவன அவங்களுக்கு என்ன ஆச்சு? இயேசு நேர் விரோதமா அவங்களுக்கு இருக்கிறார். இயேசு அவங்கள வெளிரங்கமா அவங்களை எக்ஸ்போஸ் பண்றாரு, அவங்களுக்கு விரோதமா பேசி இப்பதான் நிரந்தரமாக அவங்கள விட்டு பிரியும்படிக்கு, இன்னமே அவங்க கிட்டே வராதபடிக்கு அவங்கள விட்டு கோபத்தோடு போகிற போன உடனே இந்த சீஷர்னு என்ன செய்வாங்க? இது நிரந்தரமான ஒரு பிரிவினம் ஏற்படுது. இப்போ இந்த சீஷர்னு என்ன செய்வாங்க? அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டு ஆப்ஷன். நாம் பாரம்பரியமாக கற்று வந்த, சிறு வயதுலேருந்து கற்று வந்த மதத்தை பற்றி கொள்வோமா, இப்போ இயேசு கற்றுக் கொடுக்குற சத்தியத்தின் பின்னாடி போவோமா இல்லைங்களா? இயேசு கப்பலில் ஏறிட்டார், இவங்க பரிசேயர்கள் திட்டி போயிட்டார், இவங்க என்ன பண்ணுவாங்க? நாம் சிறு வயதுல இருந்து கற்றுக் கொடுத்த பாரம்பரியங்கள், மத சடங்குகள் எல்லாத்தையும் உடைச்சிக்கிட்டு இருக்கிறார் இவரு, மத வழிபாடுகள், நாம் மதிக்கக்கூடிய தலைவர்கள், ஆலயம், அது எல்லாத்தையும் விடணும். இவர் சொல்றது சத்தியத்தின் பின்னாடி போவோமா? எதை செய்வாங்க அவங்க? இங்க என்ன பாக்குறோம்? ரொம்ப கஷ்டம் அவங்களுக்குங்க. நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது, எங்க போனாலும் ஏசு போறாங்கன்னு இல்லை, ஒரு தீர்மானமாக அந்த தலைவர்களை இயேசு விட்டு போகும்போது அஞ்சாவது வருஷத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? அந்த சீஷர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், அவங்களும் அக்கறைக்கு போயிருக்கிறான். அதான் நமக்கு அஞ்சாவது வருஷம் சொல்லுது. இது வந்து ஒரு விசுவாச சத்தியத்தின் மேலே அளவற்ற அன்பு இருக்கிற ஒரு அடையாளம். என் பாரம்பரியம், என்னுடைய வளர்ப்பு, எனக்கு ஆரம்பத்துலேருந்து கற்றுக் கொடுத்த எல்லா காரியமும் விரோதமாக இருந்தால் அதையெல்லாம் விட்டுட்டோம், சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்தின்படி நான் வளர்வேன்னு போகிற ஒரு மனுஷனுடைய அடையாளம். உங்களுக்கு சத்தியத்தின் மேலே எவ்வளோ இருந்துச்சு பாருங்கள். இது சாதாரணமாக வராது. யோவான் இதே சூழ்நிலை தான். யோவான் ஆறாவது அதிகாரத்தில் அநேக சீஷர்கள் அவரை பின்பற்றுவதை விட்டு பின்வாங்கி போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். இது கடினமான உபதேசம். இதெல்லாம் எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு என்னென்னவோ சொல்கிறாரு இவர், இதை யார் பின்பற்ற முடியும்? நிறைய பேர் போயிட்டாங்க. அப்போ இயேசுக்கும் ஒரு சந்தேகம், இவங்க 12 பேரை பார்த்துட்டு நீங்களும் போக மனதாக இருக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க என்ன சொன்னாங்க? ஆண்டவரே, உங்ககிட்ட இருக்கிற அற்புதங்கள் வேறு யார்கிட்ட இருக்குது அப்படியா சொன்னாங்க? உங்ககிட்ட இருக்கிற ஆறுதலான பேச்சு வேறு யார்கிட்ட இருக்குது? இல்லை, உம்மிடத்திலிருந்தே நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தைகள், நாங்கள் எங்கே போவோம்? உம்மிடத்துல தானே நித்திய ஜீவனுக்குரிய வார்த்தைகள் இருக்கிறது, சத்தியம், நித்திய ஜீவனுக்குள்ள வார்த்தைகள் இருக்கு. அதுதான் அவங்களுடைய கவர்ச்சி. அதுக்காகத்தான் நான் அவங்கள விட்டு போக மாட்டோம். எங்கே போவோம், எங்கே போவோம்? இந்த நித்திய ஜீவனின் வார்த்தைகளுக்காக எங்களுடைய பாரம்பரியத்தையும், எங்களுடைய மத வழிபாடையும், எங்களுடைய தலைவர்களையும், ஆலயங்களையும், சமுதாயத்தையும் எல்லாவற்றையும் திறந்தாலும் சத்தியம் எங்களுக்கு முக்கியம், உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு முக்கியம். அதுக்காக அவன் பின்னாடியே வரும், பின்னாடியே. அவங்க தான் அந்த சீஷர்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் ஏற்படும். இப்படிப்பட்டவங்களுடைய கண்களை தான் ஆண்டவர் திறப்பாரு. எல்லாம் சொல்லிக்கிறது இல்லை, என் கண்களை திறப்பாருன்னு. சீஷர்கள்னா என்ன? சீஷர்கள்னா கற்றுக்கொள்ளுகிறவர், லேர்னர், படிக்கிறவர். ஒரு டிசைபிள்னா கற்றுக்கிறவர். கிறிஸ்துவை பின்பற்றி படி 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 படினு எப்பா பாரு படிக்கிறவர், விடாபுடியா படிக்கிறார். ஏன்னா கஷ்டமான நேரங்கள்லையும் என் பாரம்பரியத்துக்கு விரோதமா வருது, பழக்க வழக்கங்களுக்கு விரோதமா வருது, என்னுடைய இதுங்களுக்கு விரோதமா வந்தாலும் அதை படிச்சு என் பழக்கத்தை நான் மாற்றிக்குவேன்னு தவிர என் பழக்கத்தை நியாயப்படுத்தும்படி சத்தியத்தை தாக்க மாட்டேன். அவன் தான் சீஷன், அவன் தான் சீஷன். ஒரு பாட்டு இருக்குது, ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், இயேசுவை பின்பற்ற தீர்மானித்தேன். தீர்மானம்ன்றது ரிஸ்பாண்ட் வேர்டு இல்லை. ஆனால் நம்ம போனோம்னா இயேசு என்னை டீச்சன் ஆக்க தீர்மானிச்சிட்டார்னு வரலாம். ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ, நோ டர்னிங் பேக், திரும்பி பார்க்க போகுது. அவரை தான் ஃபாலோ ஃபாலோ ஃபாலோ, அவரை தான் கண்டினியூ விசுவாசத்தில் வளர்ந்து அதிக அதிக அதிகமாக கஷ்டமான நேரத்திலையும் சத்தியத்தை படிக்கணும். இப்படிப்பட்ட மக்களுக்கு தான் தேவனுடைய மகா பெரிய வரம், ஆவிக்கூடிய பிரகாசிப்புதல் கிடைக்கும். அப்படிப்பட்டவங்களா நம்ம? சங்கீதக்காரன் மாதிரி ஆண்டவரே மாயைக்கு என் கண்களை விளக்கும் சொல்றாரு இல்லைங்களா, டர்ன் மை ஐஸ் அவே ஃப்ரம் வானிட்டி, உம்முடைய வார்த்தையில் அதிசயமான காரியங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்துருங்க. அப்படிப்பட்டவனுக்கு தான் கண்ணை திறப்பார், அப்படிப்பட்டவனுக்கு தான் திறப்பார். நம்மள ஏன் பிரகாசிப்புதல் நிறைய பேர் அடையறதில்லை தெரியுமா? ஏசு கிட்ட வரும்போது மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வர்றது. எங்கள் தாத்தா சொல்லி கொடுத்தது, பாட்டி சொல்லி கொடுத்தது, சின்ன வயசுலேருந்து வளர்ந்தது பழக்கம், நான் கற்றுக்கிட்ட பழக்கம், என் பாவ பழக்கம் எல்லாம் மூட்டையும் தூக்கிட்டு வர்றது. அவர்கிட்ட அப்படி வர முடியாதுங்க. அவரு இப்போ சொல்லி கொடுத்து விடுனா விடணும். அவன் தான் சீஷன் பாருங்களேன். அப்படிப்பட்டவர்கள் இவங்க எவ்வளோ தியாகம் பண்ணி வரணும், தொடர்ந்து விடாமுயற்சியாக படிச்சுட்டு வந்தாங்க. ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் இவங்களுக்கு தான் கொடுப்பார். சீஷன்னா தொடர்ந்து படிக்கிறவங்க. உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள், தொடர்ந்து அந்த அளவுக்கு சத்தியத்தின் மேலே ஆர்வம் இருக்கா? அந்தளவுக்கு படிக்கணும் படிக்கணும் படிச்சுக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கணும்னு ஆர்வம் உங்களுக்கு இருக்கா? எதில் தெரியுமா தெரியும் உங்கள் ஆர்வம்? அனுதினமும் பைபிளை எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறேன்றதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எதில் உங்களுக்கு டைம்னு கிடைக்கும் போது எதில் உங்களுக்கு நாட்டம், எதில் உங்களுக்கு ஆர்வம், அதுதான் காமிக்கும் இருதயத்தில் எந்த அளவுக்கு அவர் வார்த்தையின் மேலே பசித்தாக இருக்கு. ஒரு சீஷனுக்கு எப்போ பாரு ஒரு வார்த்தை தான், ஒரு வார்த்தை வார்த்தை. நமக்கு எப்படி இருக்கு? பிரான்ஸில் ஒரு சிறுமி பாவம் பிறக்கும் போதே குருடா பிறந்துட்டான், கண்ணு தெரியாது அவளுக்கு. அவளுக்கு என்ன பண்ணாங்க, யாரோ ஒருத்தர் மார்க் சுவிசேஷம் புரியுதுங்களா, 12 அதிகாரம்னு நினைக்கிறேன், 12 15 சின்ன காஸ்பல் தான் இல்லைங்களா. அந்த சின்ன காஸ்பல இருக்கிறதுலே அந்த கொடுத்தாங்க, அதுக்கு அந்த பிரெயில் லாங்குவேஜில் கொடுத்தாங்க. அதாவது கண்ணு தெரியாதவங்க இப்படி எப்படி தொட்டு தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன எழுத்து இருக்கு. அது கொடுத்தவனா அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிச்சிச்சு. அதை படித்து 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 இயேசுவை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டுட்டான். ஆண்டவர் அவர் உள்ளத்தில் வேலை செஞ்சது. ரட்சிக்கப்பட்டவனா படித்து 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 எப்போ பாரிதான் வேலை, படித்து 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 என்ன ஆயிடுச்சுன்னா அவளுடைய விரல் எல்லாம் மறுத்து போச்சு. விரல் மறுத்து போய் அப்புறம் தொட்டு பார்க்கல, எழுத்து தெரியல, மறுத்து போயிடுச்சு. என்ன பண்ணுறது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி ரொம்ப மன உடஞ்சி போய் என்ன பண்ணி ஒன்று முடிவு பண்ணால், ஒருவேளை மேலே தோல் தான் மறுத்து போயிருக்குது போலன்னு சொல்லி அந்த தோலை எல்லாம் பிச்சுட்டான். கத்தியை வச்சு தோலெல்லாம் பிச்சு எடுத்துட்டான். ரத்தம் வந்தாலும் பிச்சுட்டு எடுத்துட்டு விடுறத, ஒருவேளை உள்ள சென்சிட்டிவாக ஸ்கின் இருந்தால் அதை தொட்டு படிச்சுக்கலாம். அது தோலை அறுக்கும் போது என்ன, அப்புறம் ரொம்ப ரத்தம்லாம் ஒழுகுறதுனால டாக்டர்கிட்ட கூட்டு போனால் டாக்டர் சொன்னாங்களா அந்த தோல் பிக்கணுன்ற இதில் ஆர்வத்தில் அவர் சென்சிட்டிவ் ஆகலையே உணர் வரலையேன்னு சொல்லி ரொம்ப பிச்சு அவர் நரம்பெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டா. வரல நரம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ அவனால் விரலில் ஃபீல் பண்ணவே முடியாது. ரெண்டு விரலையும் போயிடுச்சு, ரெண்டு கையில் இருக்கிற விரலெல்லாம் ஃபீல் பண்ணவே முடியாது, படிக்கவே முடியாது. இன்னும் மனசு உடஞ்சி போனான், மனசு உடஞ்சி அந்த பைபிளை எடுத்துக்கிட்டு சரி வாழ்க்கையில தான் விடாதுரை, இன்னுமே பைபிளே நான் படிக்க முடியாதே, இந்த பைபிள் தானே எனக்கு ரட்சரை காமிச்சிச்சின்னு சொல்லி அதை முத்து கொடுக்க போனார். முத்து கொடுக்க போகும்போது தான் அவளுக்கு என்ன உணர்ந்தாலும் அவன் உதவி இன்னும் ஃபீல் ஆகுது. உதட்டில் இருந்து நம்ம ஒரு ஒரு வார்த்தையை படிக்கலாமேனு சொல்லி உதட்டில் வச்சு 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 அவ சாகிற வரைக்கும் உதட்டில் பைபிளை படிச்சுக்கிட்டு ஆனந்தத்தோடு செத்தான். இதெல்லாம் கதையை நம்ம படித்தோன்னா தலை குனிஞ்சு வெக்கப்பட்டு போகணும். கண் இல்லாதவும் அவன் கண் அடைந்தா பார்வை அடைந்தா கண்ணிருந்தும் குருடர்களாக நாம் இருக்கிறோம். எவ்வளோ நம்ம வெக்கப்பட்டு போனோம், என்ன ஆர்வம் வேதத்தின் மேல, சத்திய எங்க போவான்ற நித்திய ஜீவனுக்குள்ள வார்த்தை உங்ககிட்ட விட்டாங்க, எங்க இருக்கு, எங்க போவோம், எங்க டிவியில இருக்குதா, மொபைல்ல இருக்குதா, எங்க உங்ககிட்ட தான ஆண்டவர் இருக்கு, நாங்க எங்க போவோம் ஆண்டவர் அப்படின்ற ஆர்வம் யாருக்கு இங்க இருக்கு? இந்த பெண்ணுக்கு பாருங்க, என்ன ஒரு ஆர்வம். தேவன் தன் வசனத்தை படிக்க 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 அவ ஆவிக்குரிய பிரகாசிப்புதல் அவளுக்கு கொடுத்ததுனால வேதமே இரவும் பகலோன் ஆயிடுச்சு, இரவும் பகலோன் ஆயிடுச்சு. அவ சத்தியத்தை அறிந்துக்கணும், அவ பிரகாசிப்புதல். ஆண்டவர் தான் நமக்கு எல்லாருக்குமே நம்ம இருதயத்துல ஒரு ஆர்வத்தை கொடுக்கணும், வேத வசனத்தின் மேல ஆர்வத்தை கொடுக்கணும், அதை படிக்கணும். அதன் அப்படி சத்தியத்தின் மேல வாஞ்ச உள்ளவங்களுக்கு தான் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். இப்படிப்பட்ட சீஷனுக்கு தான் பாருங்களேன், நம்ம புத்திசாலியா, நம்ம பிரச்சனை என்ன தெரியுங்களா, நம்ம பிரச்சனை வந்து நம்ம புத்திசாலியா இல்லாததுனால இல்ல, நமக்கு படிப்பறிவு இல்லாததுனால இல்ல, இங்கிலீஷ் தெரியாது அது தெரியாது காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். பிரச்சனை நம்ம இருதயம். இன்னும் பாத்துக்கங்க, அந்த இருதயத்துல ஆண்டவருடைய வார்த்தையின் மேல பசித்தாவும் இல்லாததுதான் பிரச்சனை. அப்படிப்பட்ட விதத்துல அந்த இருதயத்தை காத்துக்காததுனால தான் பிரச்சனை. பைபிள் படிக்காது நம்ம, நேரம் இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை நீங்க வெளியில சொல்லிக்கிட்டே இருங்க. பிரச்சனை, உண்மையான பிரச்சனை நம்ம இருதயம் நல்ல, அந்த இருதயத்துல அந்த கண் இல்லைனாலும் அந்த பொண்ணு போய் அந்த லாங்குவேஜை படிச்சு இப்போ கையெல்லாம் போயிடுச்சு உணர்வு, வாயிலிருந்து பைபிளை படிச்சுக்க முடிஞ்சதுக்கு அந்த இருதயத்துல வாஞ்சு இருந்துச்சு, பசித்தாக இருந்துச்சு. நமக்கு அது இல்லை, ஆண்டவரே அதை கொடுங்கன்னு தான் நம்ம கேட்கணும். நம்ம எவ்வளவுதான் முட்டாளா இருந்தாலும், எவ்வளவுதான் படிப்பறிவு இல்லாதவங்க, எழுத்துக்கூட்டி படிக்க வரலனாலும், அந்த இருதயம் காண்டி வாஞ்ச ஆசை இருந்துச்சுன்னா ஆண்டவர் பொறுமையோடு நம்ம கண்களை திறந்து நம்ம கட்டுக் கொடுத்து கண்களை திறக்கிறவர் தான். இந்த சீஷர்களை அப்படிதான் திறக்கிறார். அதான் ஒரு தீர்க்கதர்சின்றோம், என்ன அதான் ஒரு ப்ராபெட்டிக் மினிஸ்ட்ரிங்க. அந்த சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து 3 வருஷம் சொல்லி கொடுத்தார், அதோட விட்டாரா? அவர் உயிர்த்தெழுந்து வந்தார். உயிர்த்தெழுந்து வந்த அப்போது நடவடிக்கைகளை நம்ம ஒண்ணுல என்ன போட்டிருக்கு, 40 நாள் என்ன போட்டிருக்கு, அவர்களுக்கு 40 நாளும் தேவனுடைய ராஜ்யங்கள் குறித்து கற்பித்தார், டீச்சிங். யோவான் 14வது அதிகாரத்தில், அப்பா நான் பரலோகத்துக்கு போயிருவேன், அங்க போய் என் பிதாவின் இடத்துல இருந்தது உனக்கு பரிசுத்தாவி அனுப்புவேன், அவர் வந்து அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், இவர் டீச் யூ, உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், கற்றுக் கொடுப்பார், கற்றுக்கிறது படிச்சுக்கிறது படிச்சுக்கிறது. நான் போன பிறகும் அந்த ப்ராசஸ் நிக்க போறது இல்ல, நீங்க படிச்சுக்குவீங்க படிச்சுக்குவீங்க, நான் போய் அவரை அனுப்புவேன் பாருங்களேன். இதுல எவ்வளவு ஒரு விசுவாசி ஒரு டீச்சர்னா, நான் எவ்வளோ பெரிய முட்டாள், எவ்வளோ பெரிய அறியாமை உள்ளவன், நம்முடைய அறியாமையினுடைய ஆழத்தை முட்டாள்தனத்தை குருட்டுத்தன்மை உணர்ந்தவன் வந்து அவன் வாய்ஸெல்லாம் படிச்சுக்கிறதுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன் தான் சீஷன். அறியாமை வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலை என்ன செய்யணும்னு தெரியறதில்லை, எப்படி பேசணும்னு தெரியறதில்லை, என்னன்னு பண்ணிடுறோம். அண்ட் பிறகு நான் படிக்கணும், நான் குருடன், நான் முட்டாள் முட்டாள், நான் படிக்கணும், நமக்கெல்லாம் அகங்காரம். ஓ ஒரு ஒரு காஸ்பல படிச்சுட்டா போதும், நம்ம ஸ்காலர்ஸ், பைபிள் ஸ்காலர்ஸ், இந்த கேள்வியா இந்த கேள்வியா நான் சொல்லிடுவேன், ஒண்ணுமே தெரியாது பைபிள்ல, இன்னும் எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ படிக்கணும், ஆர்வமா படிக்கணும். நம்ம ஒரு 10 வருஷம் சபையில இருந்து ஏதோ ஒரு வாட்டி கூட பைபிள் படிச்சிருக்க மாட்டோம், ஃபுல்லா ரொம்ப அனுபவம், ரொம்ப என்னமே ரபிதான் நம்ம பரிசை இருக்கணும் இல்லைங்களா, படிக்கணும். ரொம்ப நம்முடைய அறியாமையின் ஆழத்தை உணர்ந்தவன் எப்போ பார் படிக்கும், என்ன ஆகுது சொல்லுது, அவர்கள் அவசரமா வந்துட்டதுனால அவங்க என்ன அப்பங்களை எடுத்து வர மறந்துட்டார்கள். இந்த கடையில் அப்பங்கள்லாம் வாங்கிருக்கலாம், அந்த கரை போன உடனே இடம் வனாந்துடும் இல்லைங்களா, பாலான இடம், சாப்பாடே இல்லை. மார்க் நமக்கு என்ன சொல்லப்படுது, அவங்க கிட்ட ஒரு அப்பம் இருந்துச்சு, அந்த ஒரு அப்பத்தை வச்சுட்டு 13 பேர் என்ன செய்வாங்க, அதனால ஒரு அப்பம் இருக்கே அப்பத்தை எடுத்துட்டு வரலையே அப்பத்தை எடுத்துட்டு வரலையே இங்க இருக்கும்போது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். அடுத்த தலை 6வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்றார். யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணி பார்க்கணும், இந்த கடற்கரையில ஆண்டவர் வந்து ரொம்ப கோபமா வெறுத்து போய் பெருமூச்சு விட்டு அந்த இடத்தைய விட்டே வந்துட்டார், நிக்க முடியாம அருவறுப்போடு. அந்த கப்பல் அப்படியே போகுது, ஆண்டவர் வாயே திறக்க மாட்டேன்றார், ஆழமா சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறார், ஆழமான சிந்தனை, அவர் ஒண்ணுமே சொல்லல. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், இந்த கோபம், இந்த பரிசேரனுடைய அகங்காரத்தை பார்த்து, இவங்களுடைய நிலைமையை பார்த்து, அந்த கடல் கரை கடந்து அவர் அந்த கரையில் போய் நடந்தே போயிட்டு இருக்கார். ஒன்றும் பேசல, இதே ஆழமான சிந்தனை தொடர்கிற வேணோன்னு இருக்கிற அவிசுவாசம் எந்த அளவுக்கு மனிதர்களை கெடுத்து போடுது, இந்த பரிசேயர்களுடைய மதம், இவங்களுடைய கொள்கைகள் எந்த அளவுக்கு ரட்சிக்கப்படாதபடிக்கு அவங்க ஒரு காலம் பிரகாசிப்பு அடையாதபடிக்கு அவங்கள செஞ்சிருதேன்றது ஆழமான சிந்தனையில சிந்திச்சுட்டு இருக்காரு ஆண்டவர். அந்த சிந்தனையில் அவர் இருக்கும்போது சீஷர் என்ன சிந்தனை, அவங்களுக்கும் ஆழமான சிந்தனை, எதை பத்தி சிந்தனை, அப்பம் எடுத்துட்டு வரலையே, அப்பம் எடுத்துட்டு வரலையே, நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன செய்வோம். இது ரெண்டு கான்ட்ராஸ்ட். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குற, என்ன வார்னிங், இயேசு அவர்களை நோக்கி, மார்க் 8:13-15 இதே பகுதி வருது, அங்கே நிறைய விவரங்கள் வருது. அவர்களுக்கு வந்து சாதாரண வார்னிங் கொடுக்கல, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, தமிழில் வந்து கற்பித்தார்னு வருது, ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ ரைட் வார், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் பண்ணார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கட்டளை கொடுத்ததை விட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் வருது. ரொம்ப கம்பீரமான வார்னிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி இப்படி அவர் சொல்றதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா வார்ன் பண்ணார். என்னங்க வார்னிங், அந்த வார்னிங்க இன்னும் ரெண்டு வார்த்தைகளும் சொல்ற, என்ன வார்த்தைகள், இங்கிலீஷ் தமிழில் பாருங்களேன், இதான் சேட், இதை வச்சு நம்ம எப்படி பிரசங்கம் பண்ணுறது, ஜாக்கிரதையாக இருங்கள் இல்லைங்களா, எச்சரிக்கையாக இருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இங்கிலீஷில் பி வாட்ச்ஃபுல், வாட்ச்ஃபுல் அண்ட் பீவேர், வாட்ச் அவுட் அண்ட் பீவேர், ரெண்டு வார்த்தைகள் வருது. வாட்ச் அவுட், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, ரொம்ப கவனமாக அவங்கள காத்துக்கொள்ளுங்க, ஜாக்கிரதையாக இருங்க இல்லைங்களா, ரொம்ப கேர்ஃபுல்லாயிரு, கவனமாக ஒன்று காத்துக்கொள், வாட்ச் அவுட், இது சாதாரணமாக சொல்ல மாட்டோம், வாட்ச் அவுட் பீவேர் அப்படின்றது, நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப பயங்கரம், யாராவது ஒரு பெரிய நீல பாம்பு போயிட்டு இருந்துச்சுன்னா அது பக்கத்தில் நம்ம கால் வைக்க போகிற போது ஐயோ பாட்டு அப்படின்னு இல்லைங்களா, அந்த மாதிரி பெரிய ஆபத்து வரப்போகுது. இன்னொரு படி எடுத்து வச்சுனா வாட்ச் அவுட் பீவேர், நம்ம பீவேர் நாய் கூட போட்டிருக்கோம் இல்லைங்களா, பெரிய போடத்தில் இருந்தவங்க அந்த நாய் படம் கூட போட்டிருப்பாங்க. ஏன் உள்ள தாண்டி போனீங்கன்னா உடம்புல வெயிட் குறைச்சிடலாம், கொஞ்சம் பீஸ் குறைஞ்சிரும். அந்த மாதிரி பீவேர், ரொம்ப ஜாக்கிரதையாயிரு, ரொம்ப கேர்ஃபுல்லாயிரு. அதான் ரெண்டு வார்த்தைகள். முதலாவது வார்த்தை வாட்ச் அவுட்ன்றதுக்கு ரொம்ப மென்டல் கவனம், கவனம் தேவை, ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும், மென்டல் அலர்ட்னஸ். ரெண்டாவது, ஒரு காரியத்தை நீ பார்த்து அதுலேருந்து வரக்கூடிய ஆபத்தை நன்றா உணர்ந்து உன்னை காத்துக்கொள். ஒரு பாம்போ அதுலேருந்து ஆபத்து உனக்கு வரும், அதனால பீவேர், ஒரு நாய் பீவேர், வாட்ச் அவுட் அண்ட் பீவேர், மென்டல் அலர்ட்னஸ், சிந்தனையில் ரொம்ப ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வேணும். இன்னொன்று, கவனமாக கூர்ந்து அந்த காரியத்தை பார்த்து அதுலேருந்து அதில் வர ஆபத்தை காத்துக்கொள். இது ப்ரெசன்ட் டென்ஸ் இம்பரேட்டிவ்ஸ் இங்கிலீஷில். அதாவது இது என்றைக்கோ ஒரு நாள் பண்ணுறது இல்லை, இது உன்னுடைய பழக்கமாக மாறி போகணும், இது உன்னுடைய வாழ்க்கையின் ஆட்டிடியூட், கவனமாக இருக்கணும் எப்போ பார், ஒவ்வொரு நாளும் இதை குறித்து நீ ஜாக்கிரதையாக இருக்கணும். பீவேர், வாட்ச் அவுட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இம்பரேட்டிவ் சொல்லுவாங்க. அதாவது இது பண்ணி 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 உன்னுடைய குணமாக மாறி போகணும், நீ ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக நீ இருக்கணும்பா, ஒரு தடவை செய்கிறது இல்லை. இது எப்படி ஒரு உதாரணத்துக்கு புரிய வைக்கலாம் அப்படின்னா, காலையில் ஒரு உதாரணம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், எங்கள் ஸ்கூல்லலாம் லஞ்சு முடிஞ்சவொன்னே கிளாஸஸ் நடத்துவாங்க, ரொம்ப சேடாக இருக்கும் லஞ்சு முடிஞ்சவொன்னே கிளாஸஸ் நடத்தும்போது. அதான் ஒரு டைமில் எங்கே ஏன் அப்படி போடுவாங்கன்னு தெரியல, ஸ்கூல் டைமில் சோஷியல் ஸ்டடீஸ் நடத்துவாங்க லஞ்சு முடிஞ்ச பிறகு. அந்த சோஷியல் ஸ்டடீஸில் எங்களுக்கு ஒரு மிஸ்ஸு, எனக்கு ஞாபகம் இருக்க மறக்க முடியாத சாகிற வரைக்கும் அவங்கள, அவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, குண்டாக இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு டேலண்ட்டு, படிச்சுக்கிட்டே பாடம் நடத்துவாங்க, தூங்கிக்கிட்டே பாடம் நடத்துவாங்க, சேரில் உட்காந்துருவாங்க நல்லா கம்ஃபர்டபுளாக, புக்கை வச்சுக்குவாங்க, 90% அவங்க கண்ணு மூடிட்டு இருக்கோம், 10%ல அதை படித்து அப்படியே படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதான் பாடம் எங்களுக்கு. அப்படியே கிளாஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் உழுது, எல்லாம் யாரும் கவனிக்கிறவங்க நல்லா தூங்கலாம், வெரி நைஸ் ரெஸ்ட் டைம். அது நேரங்களில் அந்த டீச்சருக்கு ரொம்ப தூக்கம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, யாராவது ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அவங்க படிக்க வச்சுட்டு இவங்க நல்லா தூங்கிடுவாங்க. உண்மையாக அப்படி நடக்குங்க, சும்மா சொல்ல இப்போ இருக்கிறாங்களா தெரியல. அந்த டீச்சர் அப்படியே சோஷியல் ஸ்டடிஸ் அப்படி தான் லஞ்சுக்கு முடிஞ்சு கிளாஸ். இப்போ காலேஜுக்கு வந்த பிறகு என்ன ஆகுது, காலேஜுக்கு கொஞ்சம் மாற்றிட்டாங்க. லஞ்ச் முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் தூக்கம் வர சொல்லி ப்ராக்டிக்கல் கிளாஸ் இல்லைங்களா, சயின்ஸ் படித்து பெரிய கவர்மெண்ட் காலேஜில் படித்து அது பெரிய லேப் இருக்கும், அங்கே போகும்போதே மாஸ்டர் எப்பா எல்லாம் தூக்க கலக்க சாப்பிட்டு வந்து இங்கெல்லாம் இது ப்ராக்டிக்கல் கெமிக்கலு ஆசிடு, நீ தூங்கிக்கிட்டே ஏதாவது எடுத்து ஊற்றிக்கிட்டீங்கன்னா மூஞ்சி போயிடும் கை கால் போயிடும், வாட்ச் அவுட் பீவேர் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை இல்லைங்களா. வெறும் ஆபத்து இருக்குது, நீ தூங்கிட்டே பண்ண முடியாது. அதே தான் இங்கே அந்த டீச்சர்ல வந்து சாப்பாடு கொண்டு வரல அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஆழமான சிந்தனையில் இதனோட ஆபத்து இதனோட பயங்கரத்தை உணர்ந்து அந்த டீச்சர்கள் பக்கம் திரும்பி யோசிச்சு பாருங்க, அவர் திரும்புகிற சீரியஸ்னஸ் ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுக்குறார், திருப்பி திருப்பி கொடுக்குறார் ஆர்டர், ரொம்ப கேர்ஃபுல், இது ரொம்ப கேர்ஃபுல். அவருடைய வாய்ஸ் டோன் எப்படி இருந்திருக்கும், அவர் கண்ணு பார்வை ஐ கான்டாக்ட் எப்படி இருந்திருக்கும், அவங்க முறைச்சி பார்த்து அதோடு பத்தாதுன்னு ரெண்டு வார்த்தைகளும் சேர்த்து சொல்கிறார், வாட்ச் அவுட் கவனம், இதுலேருந்து உங்களை காத்துக்கொள்ளுங்க. அதனால தான் நான் இதுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கேன், ரொம்ப கம்பீரமான சீரியஸ் வாணி, ரொம்ப கம்பீரமான சீரியஸ் வாணி. உங்களுடைய மனதின் எல்லா பலன் மனதின் அறையை கட்டி கொண்டு இல்லைங்களா, ஃபுல்லாக உங்களுடைய கவனத்தை கொடுத்து நான் சொல்ல என் வாயிலேருந்து வரப்போகிற காரியத்தை கொடுத்து ரொம்ப எச்சரிக்கையாக கேளுங்க. ஏன்னா நீங்கள் தூங்கி விழுந்துக்கிட்டே பிரசங்கம் கேட்குறவங்க அவருக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா. அவர் சொல்லுவார் அடே தூங்கிட்டே நம்ம கேட்டு போயிடலாம், நோ வாட்ச் அவுட், இதை நீ கேட்காம போனீங்கன்னா ஆபத்து காத்திருக்குப்பா, ரொம்ப பெரிய ஆபத்து காத்திருக்கு, பீவேர் வாட்ச் அவுட் கவனம். என்ன ஆண்டவரே, சரி ஆண்டவரே இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்களே, உங்கள் கண்களை பார்க்குறோம், நீங்கள் உங்களுடைய சீரியஸ்னஸை பார்க்குறோம், ரொம்ப கம்பீரமாக அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார் இயேசு, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், எச்சரிக்கையாக இருங்கள். அதான் ஒரு வார்த்தையில் போட்டு விட்டுட்டான். என்ன எச்சரிக்கை, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கை. பரிசேயர் சதுசேயர் இப்பதான் வந்து போனாங்க. மார்க்க பார்த்தோம்னா மார்க் இன்னொருத்தரையும் சேர்க்கிறார், ஏரோதியர்களை சேர்க்கிறார். இந்த மூணு பேர் பரிசேயர் சதுசேயர் ஏரோதியர்கள் இவங்களுடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா கேர்ஃபுல்லா இருங்க. என்ன கேர்ஃபுல், தொடர்ந்து ஒரு மன அலர்ட்னஸோடு கவனத்தோடு உங்களை நீங்களே இந்த பரிசேயர் சதுசேயர் கிட்ட புளித்த மாவுல இருந்து வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ல இருந்து உங்களை நீங்க காத்துக்கணும். அதுல ஒரு உதாரணம் வந்துச்சு, இப்ப கொரோனால எப்படி காத்துக்கிறோம், ஒரு போன் பண்ண விடுறது இல்லை, போன் பண்ணாலும் வார்னிங் வருது இல்லைங்களா, கையை கழுவுங்க அதை பண்ணுங்க, எவ்வளவு எச்சரிக்கை வருது. அந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை ஒவ்வொரு நாளும் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது. எந்த இந்த புளித்த மாவு, முதல்ல அதை புரிஞ்சுக்கும், புளித்த மாவுன்றது வந்து ஒரு ஒரு ஸ்டிக்கர் ஆஃப் ஸ்பீச், ஒரு அடையாள மொழி இல்லைங்களா, அடையாள மொழி. புளித்த மாவு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம், அந்த ஓமைகளில் ஒரு ஸ்திரீ, தேவனுடைய ராஜ்யம், ஒரு ஸ்திரீ புளித்த மாவை எடுத்து தன்னுடைய ரொம்ப கலக்கின மாவில் கொஞ்சம் வச்சா என்ன ஆச்சு, அது முழுதமாக புளித்த மாவு ஆகிவிட்டது. புளித்த மாவுக்கு ரெண்டு குணங்கள் அதில் இருக்கு, அதைத்தான் இங்கே பயன்படுத்துகிறார். ரெண்டு குணங்கள் என்ன, அது முதலாவது ரகசியமாக அமைதலாக வேலை செய்யும், புளித்தமாக ரகசியமாக அமைதலாக வேலை செய்யும். ரெண்டாவதாக அது பரவலாக வல்லமையாக தன்னை பரப்பி முழுசையும் ஆட்கும். அமைதல் சவுண்டே கேட்காது, பரவலாக. அதனால தான் ஒன்று குறைந்தர் 15 கொஞ்சம் புளித்தமாக முழுதையும் முழுசையும் புளிப்பு ஆக்கிவிடும் என்பதை அறிகிறீர்களா. நான் சொல்லியிருக்கேன் புளித்த மாவுன்னா, இப்போ கூட நம்ம பிரெட்டுலலாம் யூஸ் பண்ணுறாங்க பேக்கரியிலலாம், அந்த பிரெட்டு வந்து புளித்த மாவு போடலைன்னா அப்படி ஒரு ஒரு ஃப்ளஃபியாக சாஃப்டாக வர இல்லைங்களா, அந்த புளித்த மாவு போடுறதுனால தான் நல்ல அழகாக பூ மாதிரி வர்றது. அதுதான் அது அது அதோட அடையாளம், என்ன அடையாளம், அது சின்னதாக இருந்தாலும் அது ரகசியமாக மறைந்திருந்து வேலை செய்து கொஞ்சம் அனுமதித்தாலும் அது பூரணமாக பரவி முழுசமாக புளித்தமாக ஆக்கிற முடியும், முழுசாக தன்னை பரப்பி கொள்ள முடியும். அதை தான் சொல்கிற, கொஞ்சம் பரிசெயர்களுடைய சதுசெயர்களுடைய புளித்த மாவு கொஞ்சம் நீ உட்டினா அது பரவி உன் முழு ஆத்மாவையும் முழு உள்ளத்தையும் முழு வாழ்க்கையும் அது பரப்பிட முடியும். கொஞ்சம் தானே இல்லைங்க, இது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். புளித்த மாவு அந்த மாதிரி பரிசேயர்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய போதனைகள், கொள்கைகள், அந்த வழிபாடுகளை கொஞ்சம் சிந்தனையில் நீ விட்டினா அது உள்ள புகுந்து உன் முழு இதயத்தையும் கெடுத்து, விசுவாசத்தை கெடுத்து, முழுசாக உன கெடுத்து வச்சிடும், முழு உள்ளத்தை கெடுத்து வச்சிடும். இது எதை பற்றி? பரிசேயர், சதுசேயர், ஏரோதியர், இவங்க மூணு பேர் வேகமாக பார்ப்போம். என்ன ஆண்டவரை பேசுகிறீர்? இது வந்து 12வது வசனத்தில் அவங்க புரிஞ்சுக்கிட்ட பிறகு என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க? பரிசேயர் சதுசேயருடைய போதகம், அந்த போதகத்தினுடைய பாதிப்பு. லூக்கா 12:1 சொல்லப்படுது, பரிசேயர்களுடைய புளித்த மாவு மாயமாலம். முதலாவது பரிசேயர்களுடைய புளித்த மாவுனா என்ன? இது வந்து மிக விளக்கமாக மத்தேயு 23வது அதிகாரத்தில் ஆண்டவர் அதெல்லாம் குறிப்பிட்டு கடிந்து கொள்றாரு. ஆனால் இந்த சுருக்கமாக பார்க்கணும்னா, பரிசேயர்களுடைய குணம் பாரம்பரியத்தையும் வெளிப்பிரகாரமான மதத்தையும் கொண்டவர்கள். எக்ஸ்டர்னலிசம், வெறும் அவங்களுடைய கவனமெல்லாம் வெளியில தான், அவுட்வேர்ட்லி, அவுட்வேர்டாக ரொம்ப பக்தியாக இருக்கும்படிக்கு தங்களை பார்த்து கொண்டு தங்கள் இதயத்தின் பக்கம் எந்த கவனமும் கொடுக்காத மக்கள் தான் பரிசேயர்கள். வெறும் வெளிப்பிரகாரமான ஒரு போலி மதத்தை எக்ஸ்டர்னலிசம், அங்கே இருதயமே சம்பந்தப்பட்டிருக்கார். வெளி ஷோ, வெறும் வெளி ஷோ தான். அவங்க இருதயத்தை அவங்க காக்கிறது இல்லை, இருதயத்தை ஆராயிருதுன்றது தான் என்னன்னு தெரியாது, இருதயத்தை ஆயத்தம் பண்ணுறது தான் என்னன்னு தெரியாது. இருதய பரிசுத்தெல்லாம் இல்லை, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகள், வெளியில் வந்து வெள்ளை வெள்ளை பளிச்சுன்னு இருக்கும், ஆனால் இருதயத்தில் பார்த்தோன்னா எல்லா விதமான வேசித்தனம், கொலகார எண்ணம், கோபம், திருட்டு, பொல்லாத சிந்தனைகள் எல்லாம் இதயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் வெளியில் வந்து பக்தி சத்தியத்தை நாடுகிற மக்கள் போல வேஷம் போடுகிறது தான் பரிசேயர்களுடைய குணம். அதான் அவங்க தான் அப்படி பாருங்களா, அதான் அவங்களுடைய புளித்தமாக. ஓ, அனுப ஆராதனைக்கு கம்மி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வர்றதை பற்றி கம்மி இல்லை, ஜபத்தை அடிக்கிறதை பற்றி கம்மி இல்லை, பக்தி வேஷம்னு அவங்க பார்த்தா ஊரெல்லாம் மெச்சத்துக்கணும், ஒரே மயங்கி போனோம் அவங்க பக்தியில். ஆனால் அவங்க இருதயத்துக்குள்ள எந்த விதமான பரிசுத்தமும் கிடையாது. அவங்கள குறித்து, அந்த புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இப்படிப்பட்ட ஒரு மாயமான பழக்கம் கொஞ்சம் வந்துச்சுன்னா, கொஞ்சம் நான் அவ்வளோ நடிக்கிறது இல்லைங்க பாஸ்டர், எங்கேயோ ஒரு இடத்துல நடித்து அப்படி பண்ணிடுறேன், அது கொஞ்சம் உனக்கு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஐடியாவே என்ன, கொஞ்சம் இருக்குதுன்னு இல்லை, கொஞ்சம் இருந்துச்சுன்னாவே அது முழுசாக பரப்பி உன்ன ஒரு பரிசேய மாயமான காரணம் பண்ணிடும், அது பண்ணிடும். இருதயத்தை காக்காத மனுஷனாக இருந்து வெறும் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு வாரம் தாங்க அப்படி வர, ஒரு வாரம் தாங்க இருதயத்தை காக்காம வர, இதயத்தில் எல்லாமே வந்து ஆராதனை பண்ணிட்டு போயிடறதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு போற, அதுதான் ஆரம்பம், அதுதான் ஆரம்பம் பரவறதுக்கு, அதுதான் ஆரம்பம். எச்சரிக்கை, எச்சரிக்கை, வாட்ச் அவுட். அஸ்ட் அப்படி இல்லை, கொஞ்சம் புளித்தம்மா, புளித்தம்மாவனுடைய உதாரணமே கொஞ்சம் போய் நம்மளை வழி தவற வச்சிருமா? ஆமாம், அந்த கொஞ்சம் என்ன பண்ணோம், அதை கொஞ்சம் அனுபவிச்சுன்னா கூடிய சீக்கிரம் முழு உள்ளத்தை பாதித்து உன்னை முற்றிலுமாக வழி தவற வச்சிடும். இவங்க வந்து வெறும் வெளிப்பிரகாரத்தில் கவலையாக இருக்கிறவங்க, வெளிப்பிரகாரமான இருதய நிலைமையை பற்றி எந்த அக்கறையும் அவங்களுக்கு இல்லை, எல்லாம் வெளிவேஷம், வெளிச்சடங்கு, வெளிக்காரி, வெளி இதுதான். சர்ச்சுக்கு போகிறதுலாம் நல்லா கற்றுக்கிட்டாங்க, சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தாங்க, பாரம்பரியம் கற்றுக் கொடுத்து சர்ச்சுக்கு வருவாங்க, காணிக்கை கொடுப்பாங்க, ரொம்ப சர்ச்சில் உட்காந்துருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பைபிளை கூட சடங்காக படித்து முடிப்பாங்க, ஆனால் எந்த காரியமும் இதயத்தை பாதிக்காமல் இருந்துருவாங்க. அப்படின்னு இருந்தாலும் இன்னைக்கு எத்தனை கோடிக்கணக்கான பேர் செய்கிறாங்க, நம்ம மத்தியிலையும் எத்தனை பேர் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். இதுதான் அந்த புளித்தம்மா, இதுதான் அந்த புளித்தம்மா. இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு காலம் ஏன் எச்சரிக்கிறாரு? உங்க கண்களை திறக்கணும், நான் திறந்து உண்மையான சுவிசேஷத்தை வெளிப்படுத்தி, உண்மையான சுத்த மதத்தை வெளிப்படுத்தி, நீங்கள் பிரகாசிக்கப்பட்டு அதை உங்க வாழ்க்கையில நடத்தையில இருந்து உலகமெல்லாம் அந்த சுத்த மதத்தை போய் பரப்ப வேண்டிய கருவிகள் நீங்க, உங்களுக்கு இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஒரு காலம் பிரகாசிப்புதல் வரப்போறது இல்லை. இப்படிப்பட்ட மக்களை ஒரு காலம் கண்ணு திறக்க மாட்டாரு. வெறும் சடங்காக பைபிளை படிச்சுட்டு போ, வெறும் சடங்காக இது ஜெபம் பண்ணிட்டு போ, சடங்காக சபை பண்ணிட்டு போ, உன் கண்ணை ஒண்டி ஆண்டவர் ஒரு காலம் திறக்க மாட்டார், நிரந்தர குருடா போயிடுவார். அதனால தான் எச்சரிக்கையா இருப்பா, எச்சரிக்கையா இருக்கு, டேஞ்சர் ஆஃப் த லீவன். பாருங்க, நம்ம இதயத்துல ரொம்ப நமக்கு பிடிக்கவங்க, எவ்வளவு ஈஸி நான் சொன்ன மாதிரி, இந்தத்தை காக்குறது ஆராயிறது வர்றது அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தியா, ஞானஸ்தானம் எடுத்தியா, போயிட்டே இருக்கணும். நம்ம அதை போயிட்டே இருக்கணும். எவ்வளோ இருக்குது வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம போனோம்னா இதான் ஆபத்து, த டேஞ்சர் ஆஃப் த பாரிசீஸ், லீவன் ஆஃப் த பாரிசீஸ். நமக்கு ரொம்ப கவர்ச்சி. இன்னைக்கு எத்தனை பிரசங்கங்க இதில் தானே இருக்கு. நம்ம மாம்சத்துக்கு ரொம்ப பிடிச்சது கிறிஸ்துவுடைய சிலுவையை நம்பி அதனுடைய முக்கியத்துவத்தை பண்ணாமல் நம்ம கிரியைகள், நம்ம விசுவாசம், நம்ம கிரியைகள், நம்ம சர்ச்சுக்கு செய்கிற ஆக்டிவிட்டீஸு, அதிலேயே நம்பி ஓடுற சபைகள் எத்தனை சபைகள் இன்னைக்கு. அது நமக்கு ரொம்ப கவர்ச்சி. நம்ம செய்யறதுனால நம்ம பரலோகத்துக்கு போகிறது ரொம்ப கவர்ச்சி. ஆனால் விசுவாசத்தில் என்னில் ஒன்றும் இல்லைன்னு முகம் குப்புற விழுந்து கிறிஸ்துவின் சிலுவையின் முன்னாடி விழுந்து அவரை நம்பி வர்றது ரொம்ப கஷ்டம். நான் நல்லவன், நான் பக்தி உபவாசம் போகிறேன், லெந்து வரோம், லெந்து 30-40 நாள் உபவாசம், அதெல்லாம் ரொம்ப அதான் பரிசுகளுடைய இருதயம் ஒண்டி மாறத்தில் அந்த புளித்தம்மா ஊரெல்லாம் பரவி இருக்கு, ஊரெல்லாம் பரவி இருக்கு. ஓகே, அதை தொடர்ந்து நம்ம படிக்கணும். சதுசேயருடைய புளித்தம்மா என்ன, இவங்க எக்ஸ்டர்னலிஸ்ட், எக்ஸ்டர்னலிஸ்ட் வெறும் வெளிப்பிரகாரம், இவங்க வந்து லிபரலிஸ்ட் அப்படின்லாம். என்ன சத்தியத்தை எல்லாம் நம்புறோம்னு சொல்லிக்கிட்டு முக்கியமான சத்தியங்கள்லாம் உள்ளத்தில் மறுதளிக்கிறது. நம்புகிறோம் பைபிளில், எல்லாம் நம்புகிறோங்க, நாங்கள் பைபிளை நம்புகிறோம் அன்று அப்படின்னு இருந்து எல்லாம் எல்லா சர்ச்சுக்கும் ஒன்றுங்க, எல்லா சர்ச்சும் எல்லா மதங்கள் ஒன்றுங்க. சதுசேயர் வந்து பைபிளை நம்புகிறோன்னு சொல்லிக்கிட்டு ஃப்ரீயாக அவங்க திங்க் பண்ணுவாங்க. அவங்க எப்படின்னா திங்க் பண்ணலாம், உயிர்த்தெழுதல் எப்படி வர முடியும், உயிர்த்தெழுதெல்லாம் வர முடியாது, நம்ம இறந்த பிறகு அதோடு முடிஞ்சு போக போகுது நம்ம கதை, உயிர்த்தெழுதெல்லாம் கிடையாது. ரேஷ்னலிஸ்ட் பண்ணுவோம் அவங்க, சத்தியத்தை கேலி பண்ணுறது, அவங்க ஃப்ரீ திங்கிங், சத்தியத்தையே குற்றம் கண்டுபிடிக்கிறது. ஸ்கெப்டிக்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, வேதம் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் இல்லை, அவங்க ஸ்டாண்டர்ட் அவங்க மூளை. எனக்கு புரியலன்னா, என் மூளைக்கு அது தெரியும்னு படலன்னா அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எத்தனை பேர் நீங்கள் அவங்க அப்படி இருக்கிறீங்க இல்லை, சதுசெயர்கள் 21வது நூற்றாண்டு சதுசெயர் எப்படி, எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாக தெரிந்து கொண்டார்கள், ஏன் சில பேரை விட்டாரு அதெல்லாம் நம்ம எனக்கு புரிய மாட்டேங்குது, அதனால் நான் நம்ப மாட்டேன். சதுசெயர்கள் அப்படி உயிர்த்தெழுதெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குது, அதனால் நான் நம்ப மாட்டேன், அதான் சதுசெயர்கள். வேதம் இல்லை ஸ்டாண்டர்டு, எனக்கு புரியலனாலும் நான் வணங்க போட்டு என் புத்திக்கு அவ்வளோதான் எட்டும், இதுதான் ஆண்டவர் தான் உண்மைன்னு சொல்கிறது இல்லை, சத்தியத்தையே எடை போடுறது தன்னை, அவ்வளோ அகங்காரம் மூலம் உள்ளவங்க ரேஷ்னலிஸ்ட் பாருங்களேன், புத்தியை நம்பி இருக்கிறவங்க. அது புரியறதில்லை, இதை புரியறதில்லை, அதனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதனால் என்ன ஆகுது அவங்க வாழ்க்கையில் பாருங்களேன், சத்தியம் ஸ்டாண்டர்டாக மாறுதில்லை, அவங்க சிந்தனை ஸ்டாண்டர்டாக மாறிப்போ, என்ன ஆயிடுச்சு, அவங்க முடிவு பண்ணிட்டாங்க பரலோகம் இல்லை, நரகம் இல்லை, நாம் இந்த உலகத்தோடு எல்லாம் முடிய போகுது, தேவசுதர்கள்லாம் கிடையாது, அதனால் நாம் புசித்து குடித்து சந்தோஷமாக இருப்போம், இன்னுமே வாழ்க்கை நமக்கு ஒன்றும் இல்லை, பரலோகத்துலாம் எதுக்கு வாழணும், இதுக்கெல்லாம் வாழணும், வாழ்றதெல்லாம் இந்த உலகத்துக்கு தான், இந்த உலக ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் தான் இது. அதனால தான் அந்நியாயம்லாம் பண்ணி இது ரோம ஜால்ராலாம் பிடிச்சி ஐஸ்வர்யமாக வாழ்றது அவங்க பாருங்களா, தான் சதுசேயர்கள். அந்த புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருந்தது. அடுத்தது ஏரோதியர்கள். ஏரோதியர்கள் எப்படி, அவங்க வந்து பொலிட்டிக்கலாக பேரளவுக்கு மதத்தை மெயின்டைன் பண்ணுறது, பேரளவுக்கு அவங்க வாழ்க்கை மாற விட்டுற மாட்டாங்க, பேரளவுக்கு மதத்தை மெயின்டைன் பண்றது. என்ன யோவான்ஸ்தான பிரசங்கத்தை ரொம்ப கவனமா போய் கேட்கறது, ரொம்ப ஆர்வமா சொல்லுங்க யோவானே அப்படின்றது. திடீர்னு தாங்களை வப்பாட்டி அவன் தலையை கேட்டா அவன் தலையே வெட்டி எடுத்துட்டு போய் குடிச்சிட்டான். இவ்வளவு நான் பிரசங்கத்தை அவர்கிட்ட தானே கேட்டேன், பாஸ்ட் கூட கவுத்து விட்டுருவாங்க இப்படிப்பட்ட ஏரோதியர்கள், வித்துருவாங்க விட்டா, அந்த மாதிரி ஏரோதியர்கள் தங்கள் பிரசங்கத்தெல்லாம் என்ஜாய் பண்றது, வசனத்தெல்லாம் கேட்க வர்றது, ஆனா அதை வந்து தங்கள் பாவங்களை மாற்றுறதுக்கு இடம் கொடுக்கறது. நீ வேசித்தனமாக இருக்கிற பாவம் இருக்கிற அது ஒண்டி மாறாது, ஆனால் இதில் வண்டி என்ஜாய்மெண்ட் பிரசங்கத்தை கேட்கறதுல. அப்படிப்பட்டவர்கள் பாருங்களேன், யோவான் ஸ்தானாவே தலையை வெட்டினதை நம்ம பார்க்குறோம். வெறும் பொலிட்டிக்கலி மெயின்டைன் யுவர் ரிலிஜன்வாங்க, அதாவது பப்ளிக்கு முன்னாடி நான் ஒரு கிறிஸ்தவன்ற அளவுக்கு லிமிட்டடாக எவ்வளோ மெயின்டைன் பண்ண முடியுமோ, டைம் கிடைக்கிறப்ப யோவான் கிட்ட போய் பார்த்துட்டு வர முடியுமோ அவ்வளோதான் மெயின்டைன் பண்ணுறது. அப்படிப்பட்டவர்கள் அதை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. வார்னிங் பாருங்களேன், இந்த மூணு மனிதர்களை குறித்து எச்சரிக்கை, அப்பா இவங்களை உற்றா, இவங்களுடைய புளித்தமாக உற்றாதீங்க, கொஞ்சம் உற்றாதீங்க கொஞ்சம், ஏன் நான் இன்னுமே சீக்கிரமே மறிக்க போகிறேன், உயிர்த்தல போகிறேன், உங்களைத்தான் பிரதிநிதிகளாக உண்மையான சுத்த பரலோக மதத்துக்கு உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணி கண்களை திறந்து உலகமெங்கும் அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு நான் உங்களை அனுப்ப போகிறேன், நீங்கள் இதை விட்டீங்கன்னா கொஞ்சம் இடம் இது கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டார் இவர் யூதாஸ் காரியம் இல்லைங்களா, கொடுத்துட்டார் ஏரோதியர் இதுகளுக்கு, கொஞ்சம் அதுக்கு இடம் விட்டீங்கன்னா ஒரு காலம் உங்களை கண்ணு திறக்க முடியாது, ஒரு காலம் உங்களுக்கு பிரகாசிப்புதல் வராது. ஜாக்கிரதை, ஜாக்கிரதை, வாட்ச் அவுட், பீவே. இதுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா போச்சு போச்சு, பரலோக இன்பங்களே, ஆவிக்குரிய உலகத்தின் இன்பங்களே இருக்கவே இருக்க முடியாது. ஒரு கேள்வி கேட்டு பாருங்க, ஒருவேளை ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் இடம் கொடுத்ததுனால தான் நம்மள அநேக பேர் பிரகாசிப்பதிலே அடையறதில்ல, நம்மள அநேக பேருக்கு சத்தியத்துக்கு இடமே இல்லை, எல்லாம் நம்ம பாரம்பரியத்தை கொண்டு வருது. பெந்தகோஸ்ட்லேருந்து வந்தீங்களா, பெந்தகோஸ்ட் மூட்டையை கொண்டு வாங்க. கேத்தலிக்லேருந்து வந்தீங்களா, கேத்தலிக் மூட்டையை கொண்டு வாங்க இல்லைங்களா. கேத்தலிக்கில் செய்கிற கிரியைகள், கேத்தலிக்கில் இருக்கிற அந்த இதுங்க சடங்கு அதெல்லாம் கொண்டு, அப்படி வந்ததுனால தான் வேத வசனத்தின் ஆர்வம் இந்த மாதிரி வேதத்தில் அந்த பெண் படித்து நம்ம கண்கள் திறக்கப்படாது. காரணமே இப்படி இருக்கலாம், நம்ம இந்த புளித்தமாக நம்மள கெடுத்துருக்கலாம், சோதிச்சு பாருங்க. ஓகே, ஏழாவது அடுத்ததாக தலைப்பு தீஷர்களுடைய குருட்டாட்டம். அவருடைய எச்சரிக்கை கொடுத்தாரு. ஏழாவது வசனத்தை பாருங்களேன், தீஷர்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, நாம் அப்பத்தை கொண்டு வராதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள். எந்த அளவுக்கு எல்லாரும் உடனே கமான் ஏசு ஒன்று சொல்லிட்டார், நம்மளாம் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு ஒரு போக்கு மீட்டிங் நடத்துறாங்க. மீட்டிங் நடத்தி அவர் அப்பம் புளித்தம், நம்ம அப்பத்தை கொண்டு வரல, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். அவர் வந்து புளித்த மாவை பற்றி பேசுகிறார், புளித்த மாவு ஈக்குவல் அப்பம். அப்போ அவருக்கும் தெரிஞ்சிருக்கு, அவருக்கும் கவலை வந்துட்டுருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோன்னு தெரியாமல். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, புளித்த மாவு சொல்கிறாரு, அதனால் நம்ம அப்பம் கொண்டு வராததை பற்றி தான் இவர் இப்படி பேசுகிறார். டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்களேன். ஃபுல்லாக தான் சொல்கிறது உலக லெவல் திங்கிங், கம்ப்ளீட்டாக உலக லெவல் திங்கிங். அவங்க மேலேயே யோசிக்க முடியல, அவங்கனால கணக்கு போட்டு கம்ப்ளீட்டாக பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. ரெண்டு ரெண்டு அவங்களுக்கு வந்த ஆன்சர் 17, ரெண்டு இன்ட்டு இப்போ வாய்ப்பார்ல 2 × 2 = 17. தப்பா அப்பத்தை நம்ம கொண்டு வரல, அதுக்கு தான் இவர் அப்படி பேசுகிறார். லிட்ரலாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க, லிட்ரலாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்னன்னா அந்த ஒரிஜினல் அது அவங்களுக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் கூட நடக்குது, அதுக்கு மேலே அவங்களால யோசிக்க முடியல. இன்னைக்கு யோவானுடைய டர்ன், யோவான் நீ தானே யோசனை நம்ம கொண்டு வந்திருக்கணும், இல்லையா என் டர்ன் இல்லை நேற்று அது இன்னைக்கு அந்த அந்த ஆயக்காரன் மத்தியங்க கொண்டு வந்திருக்கணுமா இருந்துச்சு, அது போச்சு எல்லாம். அதனால தான் அவர் சொல்கிறாரு என்ன பண்ணுவோம் சாப்பாட்டுக்கு. அது பரிசெயர் சதுசெயர் சொல்கிறாரு, அது என்ன, ஓ நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்பமும் இல்லை, நம்ம எங்கேயா தர்ம காரியம் தான் வாங்கணும், தர்மத்துக்கு வாங்கணும். நீங்கள் போய் பரிசெயர் சதுசெயர்கிட்ட போய் தர்மம் அவங்க பண்ணும்போது அவங்ககிட்ட வாங்கிடாதீங்கன்னா ஊரெல்லாம் கொடுப்பாங்க, அவங்க அவங்ககிட்ட போய் கை நீட்டி நின்றுடாதீங்க, ஏன்னா அவங்க மூஞ்சிலேயே அவருக்கு முடிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, எப்படி கோமா வந்துட்டாரு. அதனால தான் இவர் பரிசெயர் சதுசெயர்கிட்ட வாங்கக்கூடாதுன்றாரு, அதை தான் சொல்கிறாரு. அவர் அவங்க கூட உட்காந்து சாப்பிடக்கூடாது, முழிக்காமல் வந்துட்டாரு, இனிமேல் நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாருன்னு வெறும் உலக சரீர லெவலில் தான் அவங்க திங்கிங் இருந்துச்சு. எவ்வளோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்களேன், மேஜர் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தானே சொல்லி கொடுத்தாரு, சாப்பிட்றதுல வர்றதில்லை, பரிசெயர்கிட்ட வாங்கினா என்ன சீப்பாக வச்சு அவங்ககிட்ட போய் வாங்கிக்கோங்க, வாங்கிக்கலாம். சாப்பிட்றதுனால நீங்கள் தீட்டு படுறதில்லை, அது எந்த சாப்பாடாக இருந்தாலும் யார்கிட்ட வாங்கினாலும் சரி அதை சொல்லி கொடுத்தாரு, அதை விட்டுட்டாங்க. இன்னொன்று, நம்மக்கிட்ட காசு இல்லாமல் போய் அவங்ககிட்ட வாங்குவான்ற அளவுக்கு நிலைமையே அவங்களுக்கு வந்துச்சு. யோசிச்சு பாருங்களேன், இப்போ தானே எவ்வளோ ஏழு அப்பத்தை வச்சுக்கிட்டு எத்தனாயிரம் பேர் சாப்பாடு போட்டார், எல்லாம் மறந்து போச்சு பாருங்களேன். அதனால தான் ஆண்டவர் இப்போ அவங்க மேலே ஒரு ஆப்ரேஷன் செய்ய போகிறார். 8-11 வரைக்கும் ஆப்ரேஷனுக்கு ரெடியாக இருங்க, ஆப்ரேஷன் ஸ்டார்ட். 8வது வசனத்தில், இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே அப்பங்களை கொண்டு வராததை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன, இது சொல்லலை அவங்களே யோசிக்கிறாங்க. ஆண்டவர் அதை அறிஞ்சு ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் டாக்டர், ஆத்தும டாக்டரை அவர் அறிஞ்சு அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், என்ன ப்ரா, ஏன் இந்த உலக லெவல்லையே நீங்கள் இருக்கிறீங்க, அப்போ 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 ஏன் இந்த லெவலில், என்ன தெரியுமா காரணம், டாக்டர் முதல்ல பிரச்சனையை கண்டுபிடிக்கிறார், அற்ப விசுவாசிகளே உங்களுக்கு ஆவிக்குரிய பிரகாசித்துதல் வராததுக்கு காரணமே எப்பப்பாரு இந்த உலக லெவலில் யோசிக்கிறது. அது காரணம் என்ன, அற்ப விசுவாசம் வளரல, விசுவாசம் வளர மாட்டேது, வளர மாட்டேது அற்ப விசுவாசிகளே. இதேதான் மலை பிரசங்கத்தில் சொன்னார் இல்லைங்களா, எண்ணத்தை உண்போ எண்ணத்தை புசிப்போன்னு, ஏன் எப்பப்பாரு அந்த லெவல்லையே இருக்கிறீங்க, பிசிக்கல் லெவல்லையே இருக்காதிங்க, அதை நான் பார்த்துக்குவேன்னு உங்களுக்கு தெரியாதா, பரமபிதா எனக்கு போஷிக்கிறார் அவர் கவனிப்பார்னு தெரியாதா, அந்த லெவல்லையே இருந்தீங்கன்னா ஒரு காலம் உங்களுக்கு பிரகாசிப்புதல் வராது. அதை விட்டு நீங்கள் வேறு லெவல் போகணும், என்ன பண்ணணும், இதை யோசிக்காமல் இதை கவலைப்படாமல் இந்த ஃபிசிக்கல் லெவலில் எல்லாம் உங்கள் சிந்தனை எதில் இருக்கணும், தேவ ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடுங்கன்னு முதல் பிரசங்கத்தில் சொல்லி கொடுக்கல, அதே தான் இங்கே செய்கிறார். கடவுள் அதை பராமரிப்பாருன்னு அதை பார்க்காதீங்க, அதை விடுங்க, அதை விட்டு ஆவிக்குரிய நிலைமைக்கு வாங்க, ஆவிக்குரிய நிலைக்கு வாங்க. உங்களை பிரகாசிப்பி செய்ய வைக்கணும். அது செய்யலன்னா நீங்க உருப்பட முடியாது. ஒரு டாக்டராக பாருங்களேன், முதலாவது அவருடைய பிரச்சனையை கண்டுபிடிச்சாரு. அவங்களுடைய அற்ப விசுவாசம் தான் காரணம். அதை பரிபூர்ணமா அறிந்து அதை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ற. எப்படி பண்றாரு பாருங்களேன், ரொம்ப தீவிரமான ஆபரேஷன். 5 கேள்விகளை கேட்கிறாரு அவங்க. 1 பொதுவான கேள்வி, 4 கடிந்து கொள்ற கேள்வி. ஒரு டாக்டர் போய் ஆராய்ந்து பார்க்கிற மாதிரி கேட்கிறார். எங்கெங்க இருக்குது 5 கேள்வி? இங்க இல்ல, இதே பகுதி மார்க் 7:17 இருக்கு. அந்த 5 கேள்வி நீங்க வந்து அங்க திறந்துக்கலாம். மார்க் 7:17 முதலாவது கேள்வி, பொதுவான கேள்வி, என்ன கேட்கிறாரு? அவங்க இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய யோசனை எல்லாம் செதறடிக்கப்பட்டு இந்த நிலைமையே இல்லை பேசுறதுன்றது சொல்றதுக்கு இயேசு அதை அறிந்து 17 அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பம் இல்லாதபடியால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? ஏன் இந்த நிலைமையில் இருக்க அற்ப விசுவாசிகளே, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? உங்களுடைய அவிவிசுவாசம் ஏன் இப்படி இருக்கு? விசுவாசம், அந்த அவிவிசுவாசத்தை ஏன் மேலேயோ செலுத்த பாக்குறீங்க? நானும் உங்க லெவல்ல பாருங்க, அவிவிசுவாசம் தாங்க செய்யும். நம்ம என்ன மாதிரி யோசிக்கிறோமோ அந்த மாதிரி தான் ஆண்டவருன்னு, அவ்வளவுதான் அவருன்னு நம்ம முடிவு பண்றாங்க. நம்ம அப்பத்தை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா அவரும் அப்பத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காருன்னு அதே லெவல்ல அவரை பத்தி யோசிச்சுட்டு பாருங்க. இதுதான் அவிவிசுவாசம் குணம். நம்ம எவ்வளவு ஆண்டவரை பத்தி என்ன பரவாயில் வச்சிருக்கோமோ அவ்வளவுதான் அவருக்குன்னு நினைச்சுக்கணும். இதான் பயங்கரம். நீங்களும் அப்பத்தை பத்தி என்னவையும் அப்படித்தான் யோசிக்கிறீங்க. லிட்டில் ஃபேத். இவ்வளவு அற்புதத்தை பார்த்து, இவ்வளவு காரியங்களை பார்த்து, நான் வந்து சீஷர்களா இருந்து உங்க முட்டாள்தனத்துல அப்பம் கொண்டா வராம இருக்கலாம், ஆனா அப்பவும் நான் பராமரிப்பேன் நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? நான் பார்த்துக்குவேன். ஏன் அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகளே, என்ன நம்பாம உங்களை ஏன் இப்படி கலங்க பண்ணிக்கிறீங்க? உங்களுடைய விசுவாசத்தின் பலவீனத்தை இது காட்டு பாருங்களேன். அது விசுவாசம் இருந்துச்சுன்னா நம்மளை விசாரிக்கிறவரா அவர் இருப்பதனால் அவர் மேல் எல்லாவற்றையும் எல்லா பாரத்தையும் போடுங்கன்னு இருப்போம். அவர் அந்த நம்பிக்கை இல்லாம அற்ப விசுவாசத்தை கலங்குறாங்க. அப்போ இல்லையே, அப்போ இல்லையே, சாப்பிட வரலையே, என்ன பண்றது, எடுத்துட்டு வரலையே, அது கடிந்து கொள்ற அந்த நிலைமையே இல்லை. அந்த நிலைமையை விட்டு வாங்கன்றாரு. இன்னொன்னு 4 கடிந்து கொள்ற கேள்வி, அடுத்தது 17:2 பாகம் பாருங்களேன். இன்னும் சிந்தியாமல் உணராமல் இருக்கிறீர்களா? இன்னும் ஆழமா சிந்திக்கிறதோ, யோசிச்சு பார்த்து கிரகிக்கிறதோ உங்களுக்கு வரலையா? இன்னும் ஆழமா தியானித்து இதை கிரகித்து ஜீரணிக்கிற இது வரலையா இன்னும் உங்களுக்கு? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? 2 கேள்வி, இன்னும் உங்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கிறதா? இன்னும் கடின தான் இருக்குதா இருதயம்? இப்படி உணராம இருக்கிறீங்களே. உங்களுக்குள்ளே உங்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது இருக்கிறீர்களா? காதுகள் இருந்தும் கேளாது இருக்கிறீர்களா? நினைவு கூறாமலும் இருக்கிறீர்களா? ஏன் உங்களுக்கு ஆவிக்குரிய கண்கள் இருந்து உயிர் கொடுத்திருந்தோம், அதை எக்ஸசைஸ பண்றது இல்லையா? அது கண்ணே தெரியாம, காது இருந்தும் கேட்காம, மூல ஞாபக சக்தியே உங்களுக்கு இல்லையா? ஆவிக்குரிய ஞாபக சக்தியே உங்களுக்கு வர எல்லாம் உலகத்துல அங்க வச்சோம் இங்க வச்சோம் ஞாபகம் இருக்கு. ஆவிக்குரிய ஆவிக்குரிய ஞாபக சக்தி எங்க கேட்கிறாரு பாருங்களேன். யோசிச்சு பாருங்க, அந்த இதுல உங்களை அந்த கரையில போட்டு இவங்க எல்லாம் அப்பத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க பக்கம் ஒரு ரொம்ப ஷார்ப்பா சீரியஸா கண்ணெல்லாம் ஒரு திறந்து அவங்க எச்சரிக்கிறாரு. எச்சரித்தா இவங்க இதை பத்தி பேசணும்னு அந்த பாயிண்டா இல்லைன்னு அதிர அடிக்கும்படிக்கு திட்டுறாரு முதல்ல இல்லைங்களா? அற்ப விசுவாசிகளே, அப்பத்தை பத்தி ஏன் பேசுறீங்க? பேசிட்டு ஒரு டாக்டர் வந்து ஒரு கத்தியை எடுத்து முதல்ல சதைய வெட்டுறாரு. டிஷ்யூஸை வெட்டி உள்ள என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்கு நரம்பு நாடியெல்லாம் வெட்டிடக்கூடாது இல்லையா? அதுக்கு பார்த்து பார்த்து கரெக்டாக என்ன ப்ராப்ளம்மு, உங்களுக்கு என்ன சிந்தியாம, இதெல்லாம் யோசிச்சு ஆழமா தியானிக்கிற மக்கள் இல்லையா? இதெல்லாம் சிந்திச்சு படிச்சுட்டு படிச்சுட்டு வெறும் உட்டுற மக்களா? யோசிச்சு தியானிச்சு உணர்ற மக்கள் இல்லையா நீங்க? அதான் உங்களுக்கு பிரச்சனை. இல்லை ஒருவேளை உங்க இருதயம் கடினமா இருக்குதா? ஆவிக்குரிய பிரகாசிப்பது ஏன் வரல இன்னும் உங்களுக்கு? உங்க இருதயம் கடினமா இருக்கான்னு அதை டெஸ்ட் பண்ற. ஒருவேளை உங்க கண்கள் இருந்தோம் பார்க்காம, அதை பயன்படுத்தாம, காதுகள் இருந்தோம் கேட்காம, மூளை இருந்தோம் அது ஆவிக்குரிய ஞாபக சக்தியை இல்லாம மறதி ஆம்னீசியா உங்களுக்கு, என்னன்னு ஒரு டாக்டர் ஆராய்ந்து பாக்குற மாதிரி ஒரு ஆபரேஷன் நடக்குது பாருங்களேன். பார்த்து முடிக்கிறாரு. பார்த்துட்டு பாருங்க, ஞாபக சக்தி டெஸ்ட் பண்ற 19 வசனம் படிங்களேன்.
ஐந்து அப்பங்களை 5000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 12 என்றார்கள். நான் 7 அப்பங்களை 4000 பேருக்கு பங்கிட்ட போது மீதியான துணிக்கைகளை எத்தனை கூடை நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்டார். 7 என்றார்கள். அப்படியானால் நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார்.
ஒரு டெஸ்ட் கொடுக்கிறார், அப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட். ரொம்ப பெருசு எழுத வேண்டியதில்லை. 5 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு சாப்பாடு போட்டேன், எவ்வளோ கூட நிறையா எடுத்தீங்க? அவங்களாம் 12. குட். 7 அப்பத்தை வச்சு 4000 பேருக்கு சாப்பாடு போட்டேன், எத்தனை கூட எடுத்தீங்க? 7. ஓகே, உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கு. உங்களுக்கு அம்யூசியம் இல்லை, ஞாபக சக்தி இருக்கு. கேட்டுட்டு பாருங்களேன், இதெல்லாம் ஞாபகம் மனதுக்கு கொண்டு வந்து இந்த கேள்விகளாக வைத்து ஆராய்ந்து ரெண்டு நிகழ்வுகளை அவருக்கு ஞாபகப்படுத்தி கடைசி கேள்வி, அப்படியானால் நீங்கள் உணராதிருப்பது எப்படி? ஆழமாக அறுத்தாரு, ஆழமாக ஆப்ரேஷன் பண்ணாரு, ஆராய்ந்து எந்த பிரச்சனைலாம் ஆராய்ந்து பார்த்து அதுக்கு பதில் கொடுக்கல, அவங்களே யோசிக்க வைக்கிறார். பாருங்களேன், அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலை. அவர் திருப்பியும் ஞாபகம், அப்படி உணராது இருப்பது எப்படி? உங்கள் கண்களை திறந்து பரிசேயர் சதுசேயருடைய புளித்த மாவுன்னா என்ன அதை யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பொறுமையாக அவர் சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்களேன். சொல்லி கொடுத்து என்ன, ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, ஆப்ரேஷன் ரிசல்ட் என்ன? 12 வசனம். அப்பொழுது மத்தேயு பார்க்கணும், மத்தேயு 16:12. ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அப்பொழுது அவர்கள், அப்பொழுது தான், அதுக்கப்புறம் அவர்கள் அப்பத்தில் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். ஆப்ரேஷன் சக்சஸ். ஆண்டவர் செஞ்ச ஆப்ரேஷன்ல அவன் கண்ணு தெரிஞ்சு உணர்ந்தாங்க பாருங்க. அப்பொழுதுதான் இந்த வெறும் பிசிக்கல் லெவல்ல அவர் பேசல, வெறும் சரீர அப்பத்தை பத்தி அவர் பேசல, இது ஆவிக்கூறிய அப்பத்தை பற்றி பேசுகிறார். பரிசேயர் சதுசேயருடைய அதை பற்றி அவர் பேசுகிறாருன்னு அப்போ தான் அவங்க உணர்ந்தாங்க. பாருங்கள் எப்படி தாங்க ஆவியானவர் வந்து நம்மளை வந்து அவர் பதில் உடனே கொடுக்காம கேள்விகளை வசனத்தில் நம் பிரகாசிப்பு எப்படி ஏற்படுது? அந்த கேள்வி இந்த கேள்வி அதை எடுத்து தியானித்து பார்க்குறோம். தியானித்து பார்க்குறோமா? தியானித்து பார்க்க பார்க்க அதை உணர்ந்து உணர்ந்து நம்ம இருதயத்தை கடினமாக வச்சுக்காம இதயத்தை காத்துக்கொண்டு அந்த வசனத்தை படித்து அதை உணர்ந்து நம்ம கண்களால் பார்த்து காதுகளால் கேட்டு ஆவிக்குரிய புலன்களை பயன்படுத்தும் போது தான் நமக்கு திடீர்னு பிரகாசிப்பது ஏற்படுது. அதெல்லாம் திறந்து உடம்படிக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்கிறார் அவங்களுக்கு. இதுக்கப்புறம் தான் வரப்போகுது பேதுருக்கே அந்த ஆப்ரேஷன் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆச்சு, நான் யார் என்று சொல்லுகிறீர்கள்னும் போது என்ன சொன்னார். இதுக்கப்புறம் இந்த அடுத்த பகுதிக்கு அப்புறம் தான், அதுதான் ஆப்ரேஷன் வெரி சக்ஸஸ்ஃபுல். அதான் கண்டு தெரிய ஆரம்பிக்கும், ஒன்றுன்னா அவங்களுக்கு பிரகாசித்ததில் வர ஆரம்பிக்கும். பாருங்கள் அதைத்தான் அவர் செய்கிறார். அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை, ஆனால் அவங்களே ஞானத்தின் ஆவியினால் ஒன்று ஒன்று கனெக்ட் பண்ணி அவங்க கண்கள் தெரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆகவே ஒரு ஊடுருகிற ஆராய்கிற கேள்விகள் மூலமாக சீஷர்களை இந்த எச்சரிக்கையை புரிய வைத்தார். அவர் கண்களை எப்படி திறந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே, இதான் அந்த பகுதியினுடைய விளக்கம். விளக்கத்துக்கு நமக்கு நேரம் முடிஞ்சிருச்சு, எனக்கு தெரியும் நேரம் முடிஞ்சிரோன்னு. அதனால ஒன்றும் பயன்பாடுகள் நான் இந்த வாரத்துக்கு சொல்லணும்னு வரல, ஏன்னா இது ரொம்ப முக்கியம். இதில் அநேக பயன்பாடுகள் வருது, அதுக்கே ஒரு வாரம் எடுக்கணும்னு நான் யோசிச்சிருக்கிறேன். அதனால இந்த பகுதியிலேருந்து வருகிற பயன்பாடுகளை அடுத்த வாரம் நம்ம படிச்சுக்கோம் இல்லைங்களா. நிறைய பயன்பாடுகள் இருக்கு. ஏன்னா இந்த பரிசேயர் சதுசேயர் இவ்வளோ எச்சரிக்கை கொடுக்கும் போது இவங்க இந்த மனிதர்கள் இன்னும் சாகலை. இவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் இருந்து நம்மளை எப்படியாவது கெடுக்கணும்னே இருக்கிற பிள்ளைகள் தான். அவங்களுடைய சிந்தனைகள், அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், அவங்களுடைய புளித்தமாவு கொஞ்சம் இடவுட்டா போதும் அழிச்சிருவாங்க நம்மளை. இன்னைக்கும் இருக்குது மாடர்ன் பரிசர் எவ்வளோ இருக்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் படித்து ஆராய்ந்தா தான் அதுக்கு கரெக்டாக நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆண்டவர் கொடுத்த எச்சரிக்கை, அவ்வளோ கம்பீரமாக கொடுத்த எச்சரிக்கை இது பண்ண முடியும். ஒரு சில காரியங்களை ஞாபகப்படுத்திட்டோம் நான் முடிக்கிறேன். ஆவிக்குரிய பிரகாசத்துக்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்னு உங்களுக்கு புரியுதுங்களா? இது வெரி கிரேட் பிளஸ்ஸிங். நான் ஆரம்ப காலத்திலே இதை பற்றி படித்து ரொம்ப ஜபம் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வரணும், இதை அடையணும், ஆண்டவர் இதை அடையணும். எத்தனையோ பெரிய ஆசீர்வாதம் அது. இதை நம்ம அவங்க பாருங்க, சத்தியத்தில் அவங்க விடாமுயற்சியாக போனதுனால தான் அவங்களுக்கு அப்படி எவ்வளோ முட்டாளாக இருந்தாலும் சரி பாருங்க, நம்மள மாதிரி தான் இருக்கிறாங்க. அந்த பெண்ணு மாதிரி கண் இல்லாம எப்படி அந்த ஆர்வமா போய் அவளுக்கு பிரகாசிப்பு வந்துச்சு. உங்க இதயத்தை நீங்க ஆராய்ந்து பாருங்க. பேதுரு சொல்லலையா, புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் ஞான பால் வேத வசனத்தில் ஆர்வமா இருந்த புள்ள பாலுக்கு எப்படி கத்துது, அந்த மாதிரி நீங்க வளரத்தக்கதாக, விசுவாசத்தில் வளரத்தக்கதாக, பிரகாசிப்புதல் அடையத்தக்கதாக நீங்கள் அப்படி இருங்க என்றாரு. அதுதாங்க வழி. ஏன் வயதுல படிக்கணும் படிக்கணும்ன்றோம், நமக்கு வயது படிக்காததுக்கு அவளுக்கு கவனம் கொடுக்காது. நம்ம இருதய காரணம்னு பார்த்து ஆராய்ந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்களா, அவர் கொடுக்குறாரு ஆர்வம், அது அவர் கொடுக்குற கிருபை வேத வசனத்தின் மேலே இல்லைங்களா. அவரு ஆண்டவரே வேதத்திலே எனக்கு பசித்தாகும் இல்லை ஆண்டவரே, நான் எவ்வளோ நாள் படிக்காமையே நான் வாழ்ந்துடுறேன், ஒவ்வொரு நாளும் தேவன் வாயிலில் வருகிற வார்த்தையினாலேயே பழை போன்ற வாழ்க்கை எனக்கு இல்லை, என்னை மாற்றுங்க, இருதயத்தை மாற்றுங்க, இருதய நிலையை குறித்து வெக்கப்படுறேன். அந்த பெண்ணை பார், குருடு பெண், அதுக்கு இருந்த கிருபை எனக்கு இல்லையே, என்ன பெருமை நமக்கு இருக்கு இல்லைங்களா. அது புதிது புதிதா புதுப்பீங்க, ஆண்டவரேன் ஜெபம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த உலக லெவல்ல தொடர்ந்து இருப்பது பலவீனமான விசுவாசத்துக்கு அறிகுறின்னு இதுல பாக்குறீங்களா. உலக லெவல் தான் எப்ப பார், ஆண்டவர் அதை எவ்வளவு இரிட்டேட் பண்ணுது பாருங்க, ஆண்டவர் அதை எவ்வளவு கோவப்படுத்துது பாருங்களேன். இன்னும் எப்படி இருக்கிறீங்களா, இன்னும் உணர்வு அடையலையா, இன்னும் சிந்திக்கிறவங்க இல்லையா, இன்னமும் ஒன்னும் பண்ணலையா சத்தியங்கள்லாம் உங்களுக்கு. வெரி சேட், நம்மள அப்படித்தான் அநேக பேர். இன்னும் நான் சாமனை கூட இன்னும் முடிக்கல, ஆல்ரெடி உங்களுக்கு என்ன யோசனை, மத்தியானம் போய் நம்ம என்ன எப்படி பிளான் சமைக்கிறது இல்லைங்களா, என்ன பிளான் பண்ணுறது, அதை எப்படி மத்தியானம் எங்கே போகணும், என்ன பண்ணணும், என்ன சாப்பிடணும், நைட் என்ன பண்ணணும், அதே தான் யோசனை. அதே அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இல்லை, அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பொறுப்பாக நம்ம நமக்கு இருக்கிற 100% அதுலேயே இருந்தால் நம்ம ஆதிக்குரிய பிரகாசிப்புகள் ஒரு காலம் அடைய முடியாதுங்க. அதை விட்டு வாங்க, அதை விட்டு மேலே வாங்கன்றார் ஆண்டவர். என்ன புசிப்போம் குடிப்போம்னு அதையே இருக்காதிங்க, பிதா அதில் பார்த்துக்கிறாரு. நீ மேலான காரியங்களை நாடும் போது அதை நான் பார்த்துக்கிறேன்றாரு. ஏன் அதை நம்பி விடுறதில்ல, இதான் நமக்கு பிடிச்ச இது. சர்ப்பத்தின் பிள்ளைகளாக மண்ணை தின்ன மண்ணிலேயே சாவன்னு சாபம் கொடுத்துட்டார் ஆதி ஏதன்ல. ஆண்டவரை நம்பாதவங்கெல்லாம் என்ன வாழ்க்கை, பாம்பு மண்ணிலேயே தான் உருளும் இல்லைங்களா, கடைசியில் மண்ணே சாப்பிட்டு மண்ணிலேருந்து வந்த மண்ணுக்கே போயிடணும். அதே மாதிரி தான் நம்ம இருக்கணும், இதே தான் யோசனை. இந்த உலகத்துக்கு நிரந்தரம் இதே தான், சாகும் போதும் நிரந்தரம், ₹1 ஒட்ட வச்சுட்டும் போயிருக்கு, அதாவது எடுத்துட்டு போவோம் இல்லைங்களா. இது இட்ஸ் வெரி சேட், வெரி சேட் பாருங்க. அதே தான், அதே மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. சர்ச்சை முடிச்சு நம்ம என்ன போவோம், இதே தான், என்ன வாங்குவோம், எதை பண்ணுவோம், சில பேருக்கு 100% கெப்பாசிட்டி அதுலேயே தான். ஆவிக்கு சரீர காரியங்கள் வேணும் தான் நமக்கு, ஆனால் எல்லா இதுவும் அதுலேயே போகக்கூடாது. மீட்கப்பட்ட மக்களாக மேலான காரியங்களை நாடணும், தேவ ராஜ்யத்தையும் நீதியும் முதலாவது தேடு, இதை நான் பார்த்துக்கிறேன் என்றாரு. ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் சொன்னாலும் நமக்கு முதல்ல யோசனை யோசிச்சு பாருங்க. வாக்கு தத்துவத்தை பற்றி நான் சொல்லி கொடுக்குறேன். சில பேருக்கு முதல்ல யோசனை என்ன, அந்த வாக்கு தத்துவத்தை வச்சுட்டு நம்ம பணத்தை சம்பாதிச்சிடணும், இந்த வாக்கு தத்துவத்தை வச்சு வீடை வா. இதே தான் எங்கள் பழைய பாஸ்டர் ஒரு உதாரணம் கொடுப்பார், கஞ்சி வரதப்பான்னு ஒரு கடவுள் இருந்தார், கஞ்சி வரதப்பா அவர் பேரே கடவுள், அந்த கஞ்சி வரதப்பா. அவர் பேர் அந்த பக்கம் வரும்போது கஞ்சி வரதப்பா, கஞ்சி வரதப்பா அப்படின்னு கத்துவாங்களாம் எல்லாரும். இங்கே இருக்கிற ஒரு 15 பிச்சைக்காரங்க என்ன நினைச்சாங்களா, கஞ்சி வச்சுட்டு வராங்க போல இருக்குது, கஞ்சி வருது, கஞ்சி வருது நமக்கு அப்படின்னு ஓடி போய் நின்னாங்க. அப்படி பார்த்து அவங்க ரொம்ப பெஜாராக போயிட்டாங்க, என்ன இது வரும், இது கடவுள் தானா, நான் கஞ்சி தான் காத்து வச்சுருந்தேன். நம்ம அநேக டைம்ல கடவுள் அப்படித்தான் ட்ரீட் பண்ணுறது, நமக்கு கஞ்சி மேலேயே கவனம், கடவுள்னா என் ஊருக்காங்க ஏதாவது கொடுப்பாருன்னு பார்த்தோம் நம்ம. அப்படி நம்ம அந்த லெவலில் இருக்கக்கூடாதுங்க. வி ஷுட் கெட் டு ஸ்பிரிச்சுவல் லெவல், கெட் டு ஸ்பிரிச்சுவல் லெவல். முதல் பாடம் அதுங்க, அது படிக்காமல் அடுத்த வாரம் பயன்பாடு நான் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா ஆவிக்குரிய நிலைமைக்கு வராமல் இவர் ஆவிக்குரிய ஆபத்தை பற்றி பேசுகிறார். நீங்கள் உலக லெவல்லையே இருந்துக்கிட்டு நான் ஆவிக்குரிய ஆபத்தை பற்றி எவ்வளோ தான் சொன்னாலும் அதை சீரியஸாகவே நம்ம எடுக்க போகிறதுங்க. நமக்கு பயம்லாம் என்ன, கொரோனா நமக்கு வந்துடுமான்னு தான் பயம். மாஸ்கை போட்டுக்கிறோம், சானிடைசர் இது பண்ணுறோம், குளிக்கிறோம், ஏ அவ்வளோ கவனம் அதில். ஆனால் புளித்தம்மா பரிசு ஏற்கக்கூடிய புளித்தம்மா குறித்து எச்சரிக்கையாக இருங்க, கவனமாக இருங்க, ஆர்டர் பண்ணுற வாழ்க்கையெல்லாம் அதை குறித்து கவனமாக இருக்கணும். உங்களை அழிச்சிடும்னு சொன்னால் மறந்து போயிடுவோம், அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் மறந்து போயிடுவோம். ஆனால் ஒரு வருஷம்லாம் கொரோனா பற்றி கவனமாக இருப்போம் நம்ம, அப்படி தான் நம்ம. ஏன்னா ஃபிசிக்கல் லெவல் அதை விட்டு மேலே வரணும், இல்லைன்னா பிரகாசிப்புதல் கிடைக்காது. என்ன பிரகாசிப்புதல், சொன்ன மாதிரி நம்ம ஆவிக்குரிய மாஸ்க்கை போட்டுக்கணும், சானிடைசரை போட்டுக்கணும், ரெகுலராக டெய்லி எந்திரிச்சு சானிடைசரை போட்டுக்கணும். ஒரு தொட்டு ஒரு டிராப்பு புளித்தமா கொரோனா நம்ம மேலே வந்துருச்சு, பரிசு இருந்தது முழுசாக. எப்படி கொரோனா எப்படி ஒன்று வந்துச்சுன்னா போதும், ஒரு வைரஸ் கண்ணுக்கு தெரியாத வந்துச்சுன்னா முழுசாக மனுஷனையே இல்லாமல் பண்ணிடுது, ஃப்ளாட் ஆக்கியது இல்லையா. அதே மாதிரி தான் இந்த புளித்தமா. இதுக்கு குறித்து ஜாக்கிரதை இருக்கா யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த வார்னிங் நம்ம அப்ளை பண்ணணும், எவ்வளோ பயன்பாடுகள் சொல்லி நமக்கு ப்ரோஜனல் ஆண்டவர் பாருங்களேன். நம்ம ஆவிக்குரிய புலன்களை ஷார்பன் பண்ணணும், ஆவிக்குரிய புலன்களை ஷார்பன் பண்ணணும் பாருங்க, ஆவிக்குரிய பார்வைகளை ஷார்பன் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு, உணர்வடைஞ்சிருக்கிறீங்களா? அஞ்சு அப்பத்தை நான் கொடுத்து எத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டேன், கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் என்னென்ன செய்கிறாருன்றத நம்ம மறந்து போயிடும் இல்லையா. ஆவிக்குரிய ஞாபக சக்தியே இருக்கிறது இல்லை நமக்கு. ஆண்டவர் போன வாட்டி என்ன செஞ்சாரு ஞாபகம், அதனால தான் இப்போ பாரு கவலை இல்லை, கவலை இல்லை, இம்மட்டும் காத்த தேவன் காப்பாருன்னு அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பழக்கம் நமக்கு இல்லை. சீசர்கள் மாதிரி அப்போ இல்லையா, அப்போ இல்லையா, அப்போ இல்லையா, அப்போ இல்லையா அப்படி நம்ம ஆயிடுறோம் பாருங்களேன். இது ரொம்ப முக்கியம், இதை அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து படிப்போம். நான் நம்புகிறேன் பழைய பாடல இருக்கிற அந்த வசனத்துக்கு ஒரு பேரலல் இது. எல்லா காவலோடும் உன் இதயத்தை காத்துக்கொள்னு ஒரு வசனத்தை படித்தோம் இல்லைங்களா. இது புதிய ஏற்பாடில் எல்லா ஜாக்கிரதையோடு எல்லா கவனத்தோடு இந்த புளித்த மாவிலிருந்து உன் இதயத்தை காத்துக்க, இதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தேன் கொடுத்துச்சுன்னா போச்சு, போச்சு முடிஞ்சு போச்சு, முழுசாக மனுஷன் மாறிடுவான். ஆண்டவர் தொடர்ந்து நம்ம இதை பாடல்களை ஆழமாக படிச்சுக்க அடுத்த வாரம் உதவி செய்யட்டும். இது சிந்திச்சு ஜபிச்சு அடுத்த வாரம் வாங்க ஜபம் பண்ணும். அருமையான ஆண்டவரே, இந்த வசனங்களில் இருக்கிற ஞானத்தை அறிவை எங்களை மாதிரி முட்டாளங்களை சிந்திக்காதவர்களை கொஞ்சம் கூட அறிவில்லாதவர்கள் அநேக நேரத்தில் எங்களும் சீஷர்கள் மாதிரி தான் நாங்களும் ஆண்டவரே. அப்போ இல்லையே, அப்போ இல்லையே தான் எங்களுடைய உலக நிலைமையில தான் எங்களுடைய சிந்தனைகள் தான். அப்பா இதை விட்டு ஆவிக்குரிய நிலைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். நாங்களும் பிரகாசிப்புதல் அடையணுமே, கண்கள் திறக்கப்படணுமே. இந்த மாதிரி ஒரு உலக நிலையிலே இருக்கும்போது ஒரு காலம் பிரகாசிப்புதல் எங்களுக்கு வர முடியாது என்பதை உணர்ந்து இதுக்கு திருந்து சத்திய நாடாம சத்திய ஆர்வம் இல்லாமல் வசனத்தின் ஆர்வம் இல்லாமல் எங்களுக்கு பிரகாசிப்புதல் வராது. நாங்கள் நிரந்தரமாக பிரகாசிப்புதல் அடைய முடியாதபடிக்கு எங்களை முழுசாக புளித்தமாக்கக்கூடிய இந்த புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க கற்றுக் கொடுத்து எச்சரிக்கை கொடுத்துருக்கிறீங்க அன்றே. இதெல்லாம் கேட்காம போனதுனால தான் உலக சரித்திரத்திலேயே சபை இருள் காலத்தில் மூழ்கி போனதே இந்த எச்சரிக்கையை கவனமாக கேட்காததுனால தான். இன்னைக்கும் பதினாறாவது நூற்றாண்டிலிருந்து ஒரு செழிப்பு கொடுத்தால் இன்னைக்கும் சபைகளெல்லாம் திசையில இருந்து எல்லாம் அழிஞ்சு கொண்டு பலவீனமா இருக்கிறதுக்கு காரணம் இந்த எச்சரிக்கையை கேட்காதனால தான் ஆண்டவர். நாங்களும் கேட்காம அழிந்து போகாதபடிக்கு எங்களுக்கு மிகுந்த ஆவிக்குரிய விழிப்பை தாரும், கவனத்தை தாரும், ஆவிக்குரிய நிலைக்கு வந்து இந்த எச்சரிக்கையை மிகுந்த இருதயத்தை கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவர். எங்களோடு பேசி எங்களை நடத்தும் அப்பா. இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல தேவனே.
ஆமென்.